الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக குறித்த நேரத்தில் 9:30 மணி அளவில் ஆரம்பிக்கிறதாக இருந்தது. சில அசௌகரியம் காரணமாக நேரம் கொஞ்சம் தாமதமானதுனால ஆரம்பமாகக்காக வேண்டிய உங்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம். கணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு செய்த ஒரு அருள், அவனுடைய தீன ஷரியத்தை மார்க்கத்தை விளங்கணும் என்ற ஆசை ஆர்வத்தோடு நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரியான பாட நெறிகளை பாட விடயங்களை படித்து கொள்றதுக்காக வேண்டி வந்து போகக்கூடிய ஒரு நிலைமையால் தான் இந்த இடத்துல எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ இடங்களில் பெண்கள் இன்றைக்கு அவங்களுக்குரிய விடயங்களை படித்து கொள்றதுக்கு இயலாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பல இடங்களுக்கு பல மதரசாக்களுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. எங்களோட ஊருக்கு யாரு பொறுப்பு? எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரத்துக்கு யாரு பொறுப்பு? நாங்கள் மார்க்கத்தை யார்கிட்ட கேட்கறது? இப்படின்னு எல்லாம் சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ இடங்களில் பெண்கள். ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை, பெரிய ஒரு நியமத்தை அருள் இருக்கிறான். இந்த இடத்துல வந்து தீனுடைய விடயங்களை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அதுல ஆசை ஆர்வத்தோட ஈடுபட்டதுக்கு அதை தாயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்சாரி பெண்களை பார்த்து சொன்னாங்க, பெண்கள்ல அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்களே மிகவும் சிறந்தவங்க, மிகவும் உயர்ந்தவங்க அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் தீனுடைய விடயங்களை தேடி தேடி ஆசை ஆர்வத்தோட இந்த பெண்கள் படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா தீனுடைய மார்க்கத்துடைய விஷயங்களை நாங்க படிச்சு கொள்றதுனால, விளங்கி கொள்றதுனாலதான் எங்களுக்கு அதுல தெளிவொண்டு கிடைக்கும். அதுக்கு பின்னால் அதை சீரான முறையில செவ்வையான முறையில அந்த நிறைவேற்றக்கூடிய அந்த நிலைமை உருவாகும். அதன் மூலமாகத்தான் பூர்த்தியான எங்களுக்கு நன்மை கிடைக்கிறதும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகிறதும் அதற்கு காரணமாக அமையுது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்டோம், இவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு அவங்க இவங்கட சொல்ற பேச்சுக்கள் அல்ல. தகுதியான, தகுதி வாய்ந்த உலமாக்கள் சொல்லக்கூடிய தெளிவான ஆதாரபூர்வமான விதத்துல நாங்க விஜயங்களை விளங்கி செய்யறத கொண்டுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்கு பரிபூர்ணமான நன்மையை தர காத்து கொண்டு இருக்கிறான். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அது அடிப்படையில தான் எங்களோட வாழ்க்கையோட மிகவும் முக்கியமாக பின்னி பிணங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலையங்கத்துக்கு கீழால சில விடயங்களை நாங்க இன்றைக்கு இங்க பார்க்க இருக்கிறோம். நாங்க மார்க்கத்துல எந்த ஒரு விடயத்தையும் வெக்கப்பட்டு நாங்க மறைச்சு கொண்டு கேட்காம தெரியாம இருந்தா அதனால எங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும். எங்களோட தீன்ல மாத்திரம் இல்லாமல் எங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும், எங்களோட பிராக்டிக்கல் லைஃப்லயும் நாங்க பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டு எந்த அளவுக்குண்டா சிந்தனை ரீதியாக மென்டலி பிசிக்கலி ரெண்டு விதமான பிரச்சனைகளையும் முன்னோக்கும். இன்னைக்கு சிலவங்க வாழாங்க, சில பெண்கள் மாறமான ஆண்களின் மூலமாக அவங்க வந்து கேட்கிறாங்க இப்படிதான் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரச்சனைய சொல்றாங்க, நோய சில பெண்கள் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட அந்த நோய்க்குரிய காரணம் என்ன, அவங்களோட பிரச்சனை வந்து உடம்புலையா அல்லது ரூஹானியத்தான பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த நிலையில நீங்க உங்களோட வெளிவாசல் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு போகக்கூடிய நேரத்துல எப்படி போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாங்க இல்ல. என்னண்டா அவங்க போறது அரைக்குறை ஆடையோட தலையை திறந்து கொண்டு உள்ளுக்கு போகிறதுல துவா இல்லாம போறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய ஜின்னாத்துடைய அசராத்துகள் பிரதிபலிப்புகள் அந்த பெண்ணுக்கு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு அது காரணமாக அமையும். எத்தனையோ பெண்கள் டிப்ரெஷன், எத்தனையோ பெண்களுக்கு இன்றைக்கு விதவிதமான பிரச்சனை. சிலவங்க சொல்றாங்க 4 வருடங்களுக்கு மேலாக மறந்துடுக்கிறோம், எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தா சீராக இருக்குது, ஆனா உடம்புட நோய் குணமான மாதிரி இல்ல அப்படின்றாங்க. டாய்லெட்டுக்கு நீங்க எப்படி போறீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல டாய்லெட்டுக்கு போறதுக்கும் என்ன நோய்க்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, நீங்க உங்களோட வெளிவாசல் தேவைக்கு போகும் பொழுது துஆவை ஓதிக்கொண்டு போங்க. அல்லாஹுமே இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித். அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் குபுத் கபாயித் சைத்தானுடைய ஜின்னாத்துடைய அந்த தலாத்துல விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். நான் உள்ளுக்கு போகத்துல ஓதிட்டு போகணும், ஏன்னா உள்ளால அந்த இடங்கள், அதாவது மலம் கழிக்கக்கூடிய நஜீசான அந்த இடங்கள்ல தான் ஜின் ஷைத்தான் அவங்க வசிக்கக்கூடிய அந்த இடமாக இருக்குது. நான் அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாம போனோம்ண்டா எங்களுக்கு விதவிதமான நோய்கள், விதவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு அது காரணமாக அமையும். அதனால நாங்க அந்த விடயங்கள்ல தெளிவான முறையில நாங்க, அதாவது சொல்லக்கூடிய நேரத்துல அத பிரச்சனைய தெளிவான முறையில சொல்லணும். அதனாலதான் சஹாபி பெண்களை பத்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, இந்த அன்சாரி பெண்கள் சட்ட திட்டங்களை கேட்கறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன சட்டம் தேவையா இருந்தாலும் அதை அப்படியே வந்து கேட்டுடுவாங்க. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு எவ்வளவு திறமையா கொடுத்திருந்தான்டா, ஒவ்வொரு பெண்ணும் அந்த பெண் அவளுடைய பிரச்சனைய வந்து சொல்லக்கூடிய நேரத்துல மென்சஸ் வரக்கூடிய அந்த அந்த இரத்தத்துடைய வகைகள் நிறங்களை பஞ்சி போன்ற ஒன்று ஒரு பொருள்ல அவங்க எடுத்துட்டு வருவாங்க, துணியில அல்லது பஞ்சி போன்றவர்கள அந்த இரத்தத்துடைய கலரை எடுத்துட்டு வந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட்ட காட்டுவாங்க, இதுதான் என்னுடைய அதாவது இரத்தத்துடைய கலர் அப்படின்னு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த இரத்தத்துடைய கலரை பார்த்ததுமே சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்படியான ஒரு நோய் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு. இரத்தத்துடைய நிறத்தை அந்த கலர்களை வைத்து என்னென்ன பிரச்சனை இந்த பெண்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அந்த பெண்களும் கூட பயப்படாம, எங்களுக்கு மார்க்கம் தேவை, தீன் தேவை, நாங்கள் சரியான முறையில் எடுத்து நடக்கணும் அப்படின்ற அந்த ஆசை ஆர்வத்தின் காரணமாக அவங்க அதை கொண்டு வந்து காட்டுவாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியுடைய விடயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், இன்றைக்கு ஹதீஸ்கள் இருக்குது. இது நாங்க வெக்கப்பட்டு கேட்காம அல்லது மறைச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்றதுன்னு தெரியாம நாங்க தவறான வழியில போயிட்டு விழுகிறதுக்கு நிறைய அதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு மிஸ்கைட் பண்ணப்படும், தவறான வழிகாட்டல்கள் செய்யப்பட்டா அதன் மூலமா நாங்க தவறுதலான வழியில போயிட்டு சேருவோம். சிலவங்க சொல்றாங்க, இப்படியான அதாவது கிளாஸ்களுக்கு வர வந்ததுக்கு பின்னால கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 20 வருடங்கள் நாங்க இப்படித்தானே இருந்தோம், எங்களுக்கு தெரியாதே, எங்களுக்கு யாரும் சொல்லி தரலையே, நாங்க யார்ட்டையும் கேட்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லி சில பெண்கள் அவங்க எழுதி அனுப்பக்கூடிய நேரத்துல எழுதி அனுப்புறாங்க. இப்ப இந்த 20 வருஷத்துக்கு நாங்க அல்லாஹ்விடத்துல என்ன பதில் சொல்றது, 15 வருஷத்துக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. கனியமான தாய்மார்களே சகோதரர்களே, காரணம் என்னண்டா, நாங்க நினைச்சோம் ஏனோ தானோ வாழ்க்கை போகுது, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், அதுல வரக்கூடிய விதயங்களை நாங்க மார்க்க ரீதியாக பார்ப்பதற்கு எந்த தேவையும் கிடையாது அப்படின்ற அந்த எண்ணத்தின் காரணமாக எங்கட வாழ்க்கையில அது இன்னைக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கு அது காரணமா இருக்குது. அதனால நாங்க எங்க இன்னைக்கு நாங்க பார்க்க போற அந்த தலையங்கத்துக்கு கீழால மிக முக்கியமான எங்கட வாழ்க்கையில அன்றாடம் சுத்தம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அத்துஹூர் ஷத்ருல் ஈமான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிளீனஸ்ல அது வந்து சுத்தமாக இருக்கிறது, ஹாஃப் ஆஃப் ஈமான், ஈமான்ல அரைவாசி அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் சுத்தமாக இருக்கிறது. அப்படின்னா எங்கட உடை சுத்தம், உடல் சுத்தம், இருக்கக்கூடிய இடத்தினுடைய சுத்தம், இது மூன்றும் அத்தியாவசியமான விடயங்கள். எப்ப சுத்தம் இல்லா போகுமோ, எங்கட இபாதத்துக்கள் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அசுத்தத்தோட எங்கட இபாதத்துக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுக்கு டிப்ளமேட்டிக்கலி காரணங்களை நாங்க சொல்றதாக இருந்தா, நிச்சயமாக இஸ்லாம் ஒன்ற எங்களுக்கு கடமையாக இருக்குதுண்டா, அதுக்கு காரணத்தையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். சும்மா ஒரு விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக ஆக்கல. எங்களுக்கு இப்ப ஹஜ்ஜுடைய மாதத்துல நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை, ஹஜ்ஜுடைய விடயங்களை நாங்க பார்த்தோம்ண்டா, வெளிரங்கத்துல சபா மருவால ஓடுறது, அல்லது தவாப் செய்யறது, அல்லது எங்கட மினால நாங்க போய்த்து நிக்கிறது, அரபாவுடைய மைதானத்துல நிக்கிறது, இது வெளிரங்கத்துல எங்களுக்கு பாக்குறதுக்கு எந்த விதமான அதாவது புத்திக்கு படக்கூடிய அளவு கொண்டும் இல்லை. சுத்தம் அதே மாதிரி அழகா இருங்க அப்படின்னு சொன்ன மார்க்கம், உங்களோட ஆடைகளை நீங்க அலங்காரப்படுத்திக்கோங்கன்னு சொன்ன மார்க்கம், எங்களுக்கு வெறுமனே ரெண்டு துணியோட, எஹ்ராமுடைய ரெண்டு துணியோட ஆண்களுக்கு நீங்க அங்க வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை பாருங்க, புத்தி கொண்டு படாது எங்களுக்கு. ஆனா இதுலயும் அல்லாஹ் ஹிக்மத்தை வச்சிருக்கிறான். ஹதீஸ்ல வருது, நீங்க பிரயாணம் செஞ்சு போங்க, பிரயாணம் செஞ்சு போறது உங்களோட உடலுடைய ஆரோக்கியமாக இருக்குது. நீங்க உங்களோட இருக்கிற இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போறதுனால அங்க போயிட்டு நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், நான் அங்க போயிட்டு செய்யக்கூடிய அந்த அமல்களின் மூலமாக எங்களோட சிந்தனை ரீதியான ஒரு ரிலாக்ஸ் உண்டாகுது, உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியம் உண்டாகுது. இதே மாதிரிதான் எங்களுக்கு ஒரு விஷயம் ஹராமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதுல அல்லாஹ் எங்களுக்கு பிரயோஜனத்தை வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு சையது குதுப் தஃப்சீர் ஃபீ திலாலில் குர்ஆன்ல எழுதுறாரு, பண்டி இறைச்ச வந்து எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு பண்டி இறைச்ச சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லை. இக்கட்டான நிலைமை, மௌத்தாகிறதுக்கு போக போறாரு, வேறொரு சாப்பாடு ஒன்றும் இல்ல, தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு ஜரூரத் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் அப்படின்ற ஒரு நிலைமைக்காக வேண்டி ஒரு அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா மற்ற நேரங்கள்ல எங்களுக்கு முற்று முழுதா ஹராமாக்கப்பட்டிருக்குது. தஃப்சீருடைய உலமாக்கள் விசேஷமாக அல்லாஹ் செய்து குத்து எழுதுறாரு, ஏன் ஹராமாக்கப்பட்டிருக்குதுன்றா, இயற்கையிலேயே பண்டியுடைய அந்த இறைச்சி இருக்குது, பண்டியோட சம்பந்தப்பட்ட அனைத்துமே அதுல விளைவு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் விளைவை உண்டாக்கும். எவ்வளவு பெரிய விளைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உடல் ரீதியாக பெரிய அதாவது தாக்கங்களை, பிரச்சனைகளை அந்த உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை அதுல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. கனியமான தாய்மார்களே, சகோதரர், அதே மாதிரிதான் அசுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த அசுத்தத்துல எங்களுக்கு எத்தனையோ விதமான வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது, நோய் உண்டாகிறதுக்கு அது காரணமாக இருக்குது. இன்றைக்கு பேசப்படக்கூடிய பெரிய தலையங்கமாக மாறி இருக்கக்கூடிய அதாவது உடம்பினுடைய சூடு, உடம்புடைய சூடு, அதை நாங்க காய்ச்சல் அப்படின்றோம். அது கிருமிகள்னால அல்லது நெலும்பினுடைய வகைகள்னால இதால இன்றைக்கு ஏற்படுது இப்படின்ட்டு பலவிதமான கருத்துக்கள் சொல்றவங்களிடத்துல இன்றைக்கு நிலையான ஒரு கருத்துண்டு கிடையாது. இருந்தாலும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அது அனைத்துமே பரப்பப்பட்ட பொய்களும் பரப்பப்பட்ட தவறான கருத்துக்களும் அதுல நிறைந்திருந்தாலும் கூட உண்மையிலேயே சுத்தத்தோட மிகவும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. சுத்தத்தோட சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அது சுத்தமாக இருக்கிறது இஸ்லாம் வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னண்டா, அசுத்தம் வந்து நோயை உண்டாக்கும், அசுத்தம் பிரச்சனையை உண்டாக்கும், அசுத்தத்துல நிம்மதி இல்லை, அசுத்தத்துல சந்தோஷம் இல்லை. இதனாலதான் சுத்தத்தின் பக்கம் வலியுறுத்தி இஸ்லாம் மிகவும் மிகவும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அதனாலதான் தொழுகை பரவு, அந்த தொழுகைக்கு நீங்க போறதாக இருந்தா சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லாம உங்களோட தொழுகையே கூடாமல் பெய்துடும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க மிக தெளிவாக விளங்கிக்கிறோம், எங்களோட சுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆக முக்கியமான ஒரு விடயம். எங்களோட ஆடையும் தான், உடம்பும் தான், இடமும் தான். அதுல விசேஷமாக எங்களோட உடம்பு ரீதியா பெரும் தொடக்கு சிறிய தொடக்கு என்பதாக ரெண்டு விதமான அந்த நிலைமைகள் இருக்குது. நாங்க உது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா உது எடுத்துக்கொள்றது, அது எங்களுக்கு சிறுதொடக்கு, அதுல நாங்க உது எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி எங்களுக்கு ஏற்படக்கூடிய எங்களோட உடம்புல மாற்றங்கள், ஹைலுடைய இஸ்திஹாலாவுடைய நிபாசுடைய இந்த இரத்தங்கள் அசுத்தங்கள் வெளியாகுது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்று கூட கூடிய நேரத்துல அதுக்கு பின்னால உள்ள அந்த நிலைமை, அந்த நேரத்திலையும் நாங்க குளிச்சு சுத்தமாக கொள்ளணும். இஸ்லாம் அதனை கடமையாக்க இருக்குது. ஏன்றால் அதன் மூலமாக அசுத்தங்கள் அங்கு நிரம்ப காணப்பட்டதனால உடல்ல ஆரோக்கியமற்ற ஒரு நிலைமை உருவாகும். இதனைத்தையுமே வைத்துத்தான் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தின ஒரு விடயம் உண்டு, நீங்க சுத்தமாக எரியுங்க. அதுல இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஹைலுடைய அதாவது மென்சஸ், எங்களோட மாதவிடாயுடைய அந்த ரத்தம், எங்களோட அதை நாங்க சுத்தமாக கொள்ற முறைகள், சுத்தமாக அதனுடைய நிலைமை என்ன, அது எப்ப ஆரம்பிக்கும், இதோட சம்பந்தப்பட்ட நிலைமைகள் என்ன. அதே மாதிரி இஸ்திஹாலா அப்படின்னா நோய்க்குரிய அந்த ரத்தம், அதே மாதிரி மாப்பேற்று புள்ள பெற்றதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த ரத்தம், இது மிக முக்கியமான அதாவது தலையங்கங்களாக இருக்குது. இந்த அடிப்படையில் உள்ள விடயங்களை நாங்க பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் ஏற்படுதோ, இது சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குதோ, அதை நீங்க ஒரு துண்டுல எழுதி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க அனுப்பினீங்கண்டா, கடைசியில அதுக்குரிய இன்ஷா அல்லாஹ் என்னென்ன விடயங்கள், என்னென்ன அதுக்குரிய பதில்கள் என்ற விடயத்தை அந்த இடத்துல நாங்க பாக்குறதுக்கு இயலும். அதனால இங்க சொல்லப்படக்கூடிய விடயங்களை உண்மையா கவனமா கேட்கறதுக்கு முயற்சிங்க. அதாவது ஏனோ தானோ வந்தோம், நாங்க உட்கார்ந்தோம், ஏதோ சொல்றாங்க கேட்டுட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல், இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அன்றாடம் பெண்கள் இன்றைக்கு முன்னோக்கக்கூடிய பிரச்சனை இது. எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லவும் சிரமம். ஏன்றால் கிதாபுகள்ல விரிவாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். நாங்க சரியா விளங்கி கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதை சரியான முறையில் எடுத்து நடக்கிறதுக்கு லேசாக அமையும். எங்களோட எபாதத்துக்களோட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய விடயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க பாக்குறதுக்கு ஏழும் இந்த மாதவிடாய் உடைய விடயத்துல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல ரெண்டு இடங்கள்ல இந்த மாதவிடாயுடைய விடயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், فاعتزلوا النساء في المحيض ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله. سورة البقرة 222 آيات. நீங்க எங்களை எழுதி கொள்றதுக்கு ஏழும்டா, நீங்க எழுதிக்கோங்க. நாங்க சொல்லக்கூடிய விடயங்களை சும்மா அப்படியே கேட்டுட்டு ஒரு காதல கேட்டு அடுத்த காதல விட்டுட்டு போனீங்கன்னா பின்னால உங்களுக்கு அது மறு சந்தேகமாகவும் இருக்கும். இந்த விடயங்களை கேட்கிறதும் அதுக்கு பின்னால முதாக்கரா செய்யறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அப்பதான் அது சிந்தனையில நிற்கும். அதனால சில முக்கியமான விடயங்கள் அதை ஞாபகத்துல நிக்கிறதுக்காண்டி எழுதிக்கோங்க. அவசரமா எழுதி கொள்ளலண்டா, அதை எல்லாரும் எழுதி கொள்றதுமா சிறந்த ஒரு விடயம் உண்டு. அப்ப மற்ற பெண்களுக்கும் சொல்றதுக்கு அது லேசாக இருக்கும். அதனால சூரத்துல் பக்கரால 222 ஆயத்துல வருது. யஹூதியல் வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்கி சொல்றான், உங்களிடத்துல இந்த மாதவிடாயுடைய ரத்தத்தை பத்தி கேட்கிறாங்களா? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இந்த விஷயத்தை கேட்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யஹூதிகள் அவங்க பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய அந்த காலத்துல அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. எந்த அளவுக்குண்டா, ஆரம்ப காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நஸை ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், அந்த காலத்துல பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய நேரத்துல அந்த பெண்களை ஒரு அறையில போட்டு மூடிடுவாங்க. இந்த பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய காலம் 5 நாள் 6 நாள் 7 நாள் இந்த நாட்களுக்குள்ளால ஒரு அறையில போட்டு மூடி, அந்த அறையில யாரும் போக மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க அந்த பெண்களோட. அந்த நாட்கள் முடிந்ததுமே அந்த பெண்ணை வெளியில கொண்டு வந்து அந்த பெண்ணை ஒரு கல்லுல வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு அழுதாங்க. இந்த அளவு தூரத்துக்கு பெண்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க அந்த சமுதாயம். அதே மாதிரி அந்த காலத்துல யாருமே அந்த பெண்களோட பேச மாட்டாங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க, கூட உட்கார மாட்டாங்க, இந்த அளவு தூரத்துக்கு ஒரு கேவலமான ஒரு முறையில தான் அந்த பெண்களை நடத்தாட்டினாங்க. என்றால் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த அசிங்கமான அந்த அசுத்தமான ரத்தம் இவங்க சமுதாயத்துல வெளியில தலக்காட்டக்கூடாது அந்த நேரங்கள்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா அதே சந்தர்ப்பத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு மத்தியில தீன கொண்டு வரக்கூடிய நேரத்துல பெண்களை கண்ணியப்படுத்தி பெண்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து உயர்வை கொடுக்கக்கூடிய நேரத்துலதான் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மக்கள் இருக்கிறாங்களே எங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள், இவங்க மாதவிடாயுடைய காலத்துல மென்சஸ் வரக்கூடிய காலத்துல பெண்களோட நடந்து கொள்றாங்க, இப்படியான முறையில நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களோட பற்றிய நிலைமை என்ன அப்படின்ற நிலைமைய கேக்குறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களிடத்துல அந்த மாதவிடாயுடைய மென்சஸுடைய ரத்தத்தை பத்தி உங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க. அது ஒரு அதன் அப்படின்னா அது ஒரு நோவினைய கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது, நோயாக இருக்குது. அந்த காலத்துல அந்த ஹைல் வரக்கூடிய காலத்துல பெண்களை விட்டு நீங்க ஒதுங்கி இருங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட சாப்பிட வானம் குடிக்க வானம் உட்கார வானம் அப்படின்ற கருத்தல்ல கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்துல உங்களோட உறவுகளை நீங்க அந்த நேரத்துல வைத்துக் கொள்ள வேண்டாம், கணவன் மனைவியுடைய உறவுகளை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டாம். அதல பலா தக்ரபூ ஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவங்க சுத்தமாகவும் வரையில நீங்க ஒன்று கூட வாணும் அவங்களோட. அவங்க சுத்தமானதுக்கு பின்னால பாருங்க, அதுக்கு பின்னால் உள்ள ஆயத்தை பாருங்க, அந்த வசனத்தை நீங்க உங்களோட மனைவியோட அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவிருக்கிறானோ அந்த விதத்துல அந்த மனைவியோட நீங்க சந்தோஷமாக இருங்க, அந்த மனைவியோட நீங்க இன்பம் அனுபவிங்க. ஆனா இந்த காலத்துல மாத்திரம் நீங்க அப்படியான நிலைமையில அவங்களோட நீங்க சேர்ந்திருக்க வானம் சந்தோஷமா இருக்க வானம் அந்த அந்த நிலைமைக்கு நீங்க போயிட வானம், இது மட்டும் தான் அந்த பெண்களுக்கு இப்படின்ற ஒரு பெரிய ஒரு அந்த உரிமைய அல்லாஹு தஆலா அந்த ஜாஹிலியத்துல இருந்த யஹூதிய நஸ்ரானியத்துல இருந்த அந்த மோசமான நிலைமையில இருந்து பாதுகாத்து கண்ணியத்தை கொடுத்தான். இத இன்னும் தெளிவாக நாங்க விளங்குறதுக்கு ஏலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட மடியில படுத்து கொண்டு குர்ஆன ஓதுவாங்க, அந்த நேரத்துல நான் ஹைல் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், அந்த நேரத்துல ஏண்ட மடியில படுத்து கொண்டு குர்ஆன ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கலா செயல் ரூபமா செஞ்சு காட்டுறாங்க, நாங்க அதாவது பெண்களை ஒதுக்குறது இல்ல இந்த நேரத்துல. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் என்னுடைய ஹபீபும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்போம், சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நான் இறைச்சி துண்ட ஏத வாயால கடிச்சு நான் அந்த துண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பேன், அவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க, அந்த நேரத்துல நான் மாதவிடாயுடைய பெண்ணாக அந்த மாதவிடாயுடைய ரத்தம் வரக்கூடிய பெண்ணாக இருந்தேன் அப்படின்றாங்க. இதன் மூலமாக எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை படிச்சு தாராங்கண்டா, இது வந்து பெண்களை ஒதுக்குறதல்ல, நாங்க பெண்களுடைய அதாவது அவங்களோட சேர்ந்து இருக்கலாம் பேசலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, அவங்கள அதாவது கணவன் மனைவியுடைய உறவை விட்டு நீங்க தூரமாக இருக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டான்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதே மாதிரிதான் சூரத்து தலாக்ல அல்லாஹு தஆலா 4வது வசனத்திலையும் இந்த ஹைலுடைய விடயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லித்தாரான். குர்ஆன்ல இந்த அசிங்கமான மென்சஸுடைய ரத்தத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல அந்த வசனம் எங்களுக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரிதான் இந்த நாங்க ஹைல ஹைலுடைய இந்த விடயத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க பாருங்க அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. மாதவிடாய் வரக்கூடிய அந்த நேரத்துல இதுக்கு இந்த ஹைலுக்கு வந்து பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது. சுமார் 10க்கு மேற்பட்ட பெயர்களை பாவிப்பாங்க. ஒன்று ஹைல் என்றுவாங்க, தம்ஸ் என்றுவாங்க, லஹ்க் என்றுவாங்க, இக்பார், எஹ்சார், விராஸ், அராக், ஃபிராக், தம்ஸ், அதே மாதிரி நிபாஸ் என்ற வார்த்தையையும் இதுக்கு பாவிப்பாங்க. இப்படி 10க்கும் மேற்பட்ட பெயர்களை பாவிப்பாங்க. இங்க உங்களுக்கு சில ரெண்டு மூணு பெயர்கள் தான் தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி இஸ்லாமிய இந்த மரபுல நாங்க பேசக்கூடிய நேரத்துல இந்த அதாவது ஹைலுக்கு, ஹைல் என்பது ஒரு பெண் பருவ வயதை அடைந்த பெண் ஆரோக்கியமான நிலையில் கர்ப்பப்பையிலிருந்து குறித்த நாட்களில் வெளியேறும் இரத்தம் ஹைல் மாதவிடாய் ஆகும். ஒரு பெண் அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை அது சீரான நிலைமையில இருந்து அந்த கர்ப்பப்பையில இருந்து அவர் ஆரோக்கியமான நிலைமையில் இருக்கிறார், அந்த நேரத்தில்தான் அங்கிருந்து வெளியாகக்கூடிய ஒரு இரத்தத்துக்கு தான் நாங்க ஹைல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கர்ப்பப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த இரத்தம் அதுக்கு தான் ஹைல் அப்படின்னு சொல்லி நாங்க பாவிக்கிற அந்த வார்த்தை. அப்ப இது உடலோட சம்பந்தப்பட்ட அந்த விடயமாக இருக்குது. மாதவிடாய் உருவாக்கம், மாதவிடாயுடைய உருவாக்கம் பாருங்க. மாதவிடாய் பெண்களுக்கு என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட ஒன்று என ஒரு ஹதீஸிலும், பனு இஸ்ரவேலருடைய ஆண்களும் பெண்களும் மஸ்ஜிதில் தான் தொழுது வந்தனர். சில காலங்களின் பின்னர் பெண்கள் தனது நண்பர்களை பார்க்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அல்லாஹ் இவர்களை தண்டிக்கும் முகமாக ஹைலை உருவாக்கினான் என்று இன்னும் ஒரு ஹதீஸில் வந்துள்ளது. அப்படின்னா பொதுவாக பெண்களுடைய உடல்ல வந்து அல்லாஹு தஆலா ஒரு விதமான சக்தியை உண்டாக்கி வச்சிருக்கிறான், ஒரு பலத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறான். பனு இஸ்ரவேலுடைய காலத்துக்கு முன்னால் உள்ள பெண்களுக்கு இந்த நிலைமை இருக்கல்ல. பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல பெண்களுக்கு, பெண்களோட அதாவது அந்நிய மற்ற பெண்களை பார்க்கக்கூடிய நேரத்துல தவறான எண்ணங்கள் வார அளவுக்கு அந்த பெண்ணுடைய உடல்ல உஷ்ணமும் அந்த உணர்வுகளும் இருந்ததனால அந்த பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்ற ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அந்த பெண்ணுடைய அந்த உணர்வுகள்ல ஒரு அதாவது சாதாரண கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினான் அப்படின்னு சொல்லி கூட சில ஹதீஸுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். இது பனூஸருடைய காலத்துல இருந்த விடயமாக இருக்கு. அதனாலதான் பாருங்க இரண்டு ஹதீஸ்களையும் இணைத்து பேசிய இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிழ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹைல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டாலும் நீண்ட நாட்கள் பனு இஸ்ரவேலுடைய பெண்களில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டதாகும். அந்த காலத்துல இருந்ததுக்கு அதுக்கு பின்னால அது அப்படியே நிற்கப்பட்டு நிறுத்தப்பட்டு இவர்களுடைய இந்த சில செயல்களின் காரணமாக அது அப்படியே அதாவது அந்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த நீங்க பாக்குறது கேளு, அதுல அதுக்கு அடுத்ததுல இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவங்க சொன்னாங்க அந்த அந்த ஹைல் பனு இஸ்ரவேலுடைய காலத்துல இருந்ததுக்குரிய அந்த ஆதாரத்தை தான் நான் பின்னால கொண்டு வந்திருக்கிறேன். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க போடுவாங்க சொன்னாங்க, வம்ரஹத்துஹு காயிமா ஃபலஹிகத், அந்த பெண் வந்து அந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து மாதவிடாயுடைய ரத்தம் வரக்கூடியதாக இருக்கும், உடனே அவங்களோட உணர்வுகள் எல்லாம் அப்படி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, எவ்வாறாக இருந்த போதிலும் மாதவிடாயை அல்லாஹ் பிள்ளை பேரு கருப்பத்தரித்தல் போன்ற காரணங்களுக்காக உருவாக்கி உள்ளான். இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம், இது அங்கிருந்து ஆரம்பிச்சாலும் கூட இவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நிலைமையை இப்ப நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு, குழந்தை உண்டாகிறதுக்கு அடிப்படையான ஒரு விடயமாக இந்த ஹைல மாதவிடாய ஆக்கியிருக்கிறான். கற்பனிக்கும் பால் கொடுக்கும் தாய்க்கும் ஏன் ஹைல் வருவதில்லை, அதனாலதான் இந்த தலையங்கத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இவங்களை பாருங்க, நீங்க கர்ப்பிணியின் இரத்தத்தை பிள்ளைக்கு உணவாகவும் பால் கொடுக்கும் தாயின் இரத்தத்தை பிள்ளைக்கு பாலாகவும் அல்லாஹ் மாற்றுவதால் இவ்விருவருக்கும் ஹைல் வருவது மிக குறைவு. காரணம் இதுதான், ஒன்றே புல்ல உருவாகிறதுக்கு முன்னால ஹைல் வரும், புல்ல உருவானதுக்கு பின்னால ஹைல் வாரது அப்படியே நின்றுடும், மென்சஸ் வாரது மாதவிடாயுடைய ரத்தம் நின்றுடும். ஆனா சில பெண்களுக்கு வரும், அது எப்படின்னு சொல்லி சொன்னா இடைப்பட்ட காலத்துல வளமைக்கு வளமைய போல புல்ல வயிற்றுல இருக்கும், அப்ப இருக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த மாதவிடாயுடைய ரத்தம் வரும். அதை பார்த்து நாங்க பயப்பட வேண்டிய தேவை கிடையாது, அது மாதவிடாயுடைய ரத்தம் தான். அந்த நாட்கள்ல தொழுகிறது கூடாது, ஹராமாக்கப்பட்டிருக்குது, நாங்க தொழுகிய விட்டங்களை முற்று முழுதாக நாங்க நீக்கிக் கொள்ளணும், அதனுடைய சட்ட பின்னால வரும். அப்ப அந்த நேரத்துல வாரத்துக்கு ஏறும், அது அது உடலுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி, அல்லது உடலுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்குது அதனாலதான் அது வெளியாகக்கூடியதா இருக்கு, அதை வைத்து பயப்பட வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக அவங்க ஒன்னரை வருடம் ரெண்டு வருடங்கள் பால் கொடுப்பாங்கன்னு இருந்தா அடுத்த புல்ல தரிக்க முடியாது, இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரெண்டு வருடங்கள் சரியா ஒரு பெண் பால் கொடுப்பாளாக இருந்தா அவளுக்கு குழந்தை தரிக்க முடியாது, ஏனென்றால் அவளுடைய ஐலுடைய ரத்தம் இங்கே வெளியாக மாட்டாது. ஒரு பால் புகட்டக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹைல் வருது, அல்லது அவள் கர்ப்பிணியாக மாறுறாள், குழந்தை கரைச்சி பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள், ஆறு மாசம் ஏழு மாசத்துல கர்ப்பிணி பெண்ணாக அவள் மாறுறாள், அல்லது பத்து மாசத்துல கர்ப்பிணி பெண்ணாக மாறுறாள் என்றா நல்லா விளங்கிக்கோங்க. ஏன்னா எங்களை சயின்ஸுடைய ஒரு பெரிய ஒரு பதவி ஒன்றிக்குது, நான் அதெல்லாம் இந்த இடத்துல பேசுறதுக்குரிய சந்தர்ப்பமும் இல்ல. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கு சரியா அவள் குடுப்பாளாக இருந்தா மாதவிடாயும் ஏற்பட முடியாது, கருக்கட்டவும் முடியாது. அப்படி கருக்கட்டினால் அல்லது மாதவிடாய் வந்துட்டா நல்லா விளங்கிக்கோங்கோ, நீங்க உங்களோட குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல குறை செய்யறீங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளவு பால் உங்கள்ட்ட சுரக்குவோ அந்த சுரக்கக்கூடிய பால்ல நீங்க சரியா கொடுக்கறீங்க இல்ல, அதனால அது சுரக்கிறது குறைவாக போகுது, அதனால அதனுடைய ரத்தங்கள் அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து அது ஹைலாக வெளியாகுது, அல்லது அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது. அதுதானே தவிர வேற எந்த விதமான அதுக்கு நிலைமைகளும் இல்லை. அப்ப ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பால் குற்றா அப்படி இல்லைண்டா கர்ப்ப தரித்திருக்கிறாண்டா அவங்களுக்கு ஹைல் வாரது மிகவும் அரிதான விஷயம். அப்படி வருதுண்டா இவங்க செய்யக்கூடிய குறைதான் அங்க அது வாரத்து காரணமாக இருக்குது. சரி, அடுத்தது இந்த ஹைலுடைய காலம் எப்பிலிருந்து ஆரம்பிக்குது? பெண்களுக்கு ஹைல் வரும் குறைந்த பருவம், அதனாலதான் எங்களுக்கு தெரியும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு ஆறு வயதாக இருந்துச்சு. அவங்களோட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோட குடும்பம் நடத்தக்கூடிய அந்த காலத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க ஒன்று கூடினாங்க ஒன்பது வயதுல. அது எந்த அளவு தூரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நுணுக்கமான முறையில நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஹைல் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெண் ஒன்பது வருடங்களை எப்ப பூர்த்தி செய்வாளோ, குறைந்த பருவம், அதாவது குறைஞ்சது ஒன்பது வருடங்கள் இருக்கும், பூர்த்தியாக ஆனதுக்கு பின்னாலதான் அந்த ஹைலுடைய காலம் ஆரம்பமாகும். எட்டு வயசுல, ஒன்பது வயதுல, எட்டு வயசுல, ஏழு வயதுல, ஆறு வயதுல ரத்தம் வருதுண்டா நல்லா விளங்கிக்கோங்கோ, அது ஹைலுடைய ரத்தம் கிடையாது. ஒன்பது வருடங்கள் அப்படின்னு சொல்லத்திலே அது சூரிய கணக்கல்ல, சந்திர கணக்கின் படி. இதையும் நல்லா தெளிவா விளங்கிக்கோங்கோ. இன்னைக்கு நாங்க பாக்குறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், சரியா ஏண்ட பர்த்டே, சரியா இந்த நாளில தான் என்ன பர்த்டே வருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஆகப்பெரிய ஒரு முசீபத்து இன்னைக்கு பர்த்டே என்று சொல்லி சொல்றது, அது தனியான தலையங்கங்கள். எங்களோட ஒவ்வொரு வருடங்கள் பூர்த்தியாகத்துல நாங்க பயப்படுவோம், அல்லாட்ட அழுவணும், யாழ்லா கழிஞ்ச வருடங்கள் எப்படி கழிஞ்சோ தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமை, அத ஒரு சந்தோஷமா இன்னைக்கு கொண்டாடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு அந்நிய கலாச்சாரங்கள் முஸ்லீம்களுக்குள்ளால ஊடுருவி வந்து முஸ்லீம்களை இன்றைக்கு வலியுறுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு மாறி இருக்குது. முஸ்லீம்கள் கூட இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் வயதுக்கு வந்த அந்த வாலிபர்கள் இன்னைக்கு சொல்றாங்க தவறுதலா தவறாக, இன்னைக்கு அவங்களுக்கு விஷ் பண்றாங்க. சந்தோஷங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஓட்டமும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சு கொண்டே இருக்கணும், இப்படியான வார்த்தைகளை இன்றைக்கு பாவிக்கிறாங்க. இது எங்கட விஷ் பண்றது வந்து இஸ்லாத்துல ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பத்துல, பெருநாளுடைய தினத்துல அதே மாதிரி திருமணம் முடிச்ச அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு நாங்க அந்த நேரத்துல அவங்கள விஷ் பண்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. பர்த்டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்குது. அதையும் நாங்க எப்படி பாக்குறோம், எங்கட சூரிய கணக்க வச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், ஆனா நாங்க இஸ்லாமிய கணக்கு எல்லாமே சந்திர கணக்க வச்சுதான் பார்க்கணும். நல்லா யாரு வச்சுக்கோங்க, நீங்க என்ன அமல செய்யறதா இருந்தாலும் அது அனைத்துக்குமே சந்திர கணக்கு தான். விசேஷமா எங்கட வயது நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் ஷரியத் எங்களுக்கு கடமையாக்குற அனைத்து விடயங்களும் அது எங்கட சந்திர கணக்க வச்சுதான். சூரிய கணக்குப்படி எங்களுக்கு ஒரு வருடத்துக்கு 364 அல்லது 365 நாட்கள் வரும். சந்திர கணக்கின்படி 354 அல்லது 355 நாட்கள் வரும். ரெண்டுக்கும் மத்தியில 10 நாள் வித்தியாசமாக ஆகும். நல்லா விளங்கிக்கோங்க, நீங்க ஒரு பொம்பளை புள்ள 9 வயதுல அவ பருவத்தை அடையிறா அப்படின்னு சொல்லி சொன்னா, சரியா 9 வருடங்கள் இவங்க கணக்கு பாக்குறாங்க சூரிய கணக்க வச்சு. சூரிய கணக்க வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல அதுக்கு 10 நாளுக்கு முன்னாலேயே அந்த பொம்பளை புள்ள வயதுக்கு வந்திருக்கிறா. ஆனா நாங்க அந்த 10 நாளையும் கணக்கெடுக்காம சூரிய கணக்க வச்சு பார்த்ததுனால 10 நாட்களுக்கு பின்னாலதான் அவருடைய அந்த கடமைகளை ஆரம்பிக்கிறான்டா. 10 நாட்களுடைய தொழுகைகள் அவருடைய வாழ்க்கை பூரா கலாவாகவே இருக்கும். இப்படி ஒவ்வொரு இபாதத்துக்கள்லையும் நாங்க இன்றைக்கு சூரிய கணக்க வச்சு பாக்குறதுனால 10 10 10 நாட்கள் என்று சொல்லி எங்களுக்கு அதுல நிறைய மார்க்க ரீதியான சட்டங்கள்ல அந்த விடயங்கள்ல பின்தங்கி போறதுக்கு அது காரணமாக அமையும். அதனால தெளிவாக நீங்க விளங்கிக்கோங்கோ, உங்களோட ஒரு பெம்பளை பிள்ளைக்கு 9 வயது அப்படின்றத பாக்குறது சந்திர கணக்க வச்சு. நான் சொல்றேன் புறக்கணக்குண்டு, அந்த புறக்கணக்க வச்சு தான் வயசை நாங்க நிர்ணயிக்கணும். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 9 வருடங்கள் சந்திர கணக்க வச்சு பூர்த்தி ஆனதுக்கு பின்னால ரத்தம் வருதுண்டா, அது மாதவிடாயுடைய ரத்தம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நல்லா விளங்கிக்கோங்கோ, ஒரு பொம்பளை பிள்ளை சரியா சந்திர கணக்கின்படி 8 வருடங்களும் அதே மாதிரி 340 நாட்கள் 340 நாட்களும் பூர்த்தியாக இருக்குது. இன்னும் ஒரு 15 நாட்கள் ஆகிருச்சுண்டா அந்த பெண்ணுக்கு வந்து, அதாவது பருவ வயது அடையக்கூடிய நிலைமைக்கு வந்துடும், 9 வயது பூர்த்தி ஆகும். ஒரு பெண் சந்திர கணக்கின்படி 8 வருடங்களை பூர்த்தி செஞ்சு அதேக்கு பின்னால 340 நாட்கள், 9 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு 15 நாட்கள் இருக்குது. இன்னும் 9 வருடங்கள் பூர்த்தியாக 15 நாட்கள் இன்னும் இருக்குது. அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு ரத்தம் வருது அப்படின்றால் அது மாதவிடாயுடைய ரத்தம் தான். அந்த 9 வருடம் பூர்த்தியாக 15 நாட்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ரத்தம் வெளியாகிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்லா தெளிவான முறையில யாது வச்சுக்கோங்க. இப்படியான ஒரு நிலைமை நூலுக்கு பாக்குறது குறைவு. பொதுவா பெண்கள் இப்ப 6 7 8 வருடங்கள்லையும் கூட இன்னைக்கு ரத்தங்கள் வெளியாகுது. அது எதுவுமே ஹைலுடைய ரத்தமாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. 9 வருடம் பூர்த்தியானதுக்கு பின்னால சந்திர கணக்கின்படி அப்பதான் வெளியாகக்கூடிய அந்த ரத்தத்துக்கு நாங்க ஹைலுடைய மாதவிடாயுடைய ரத்தம் என்பதாக சொல்கின்றோம். அத தெளிவான முறையில நீங்க விளங்கிக்கோங்க. அதைத்தான் உங்களுக்கு இதுல நாங்க போட்டி, 9 வருடங்கள் பூர்த்தியாக முன் ஹைலும் சுத்தமும் ஏற்பட முடியாது. காலத்தில் இரத்தம் வந்தால் அதுவும் ஹைலாகும். அது 15 நாட்களுக்குள்ள வரக்கூடிய அந்த நிலைமை, இல்லை என்றால் அது அதாவது வேற ரத்தம் கிடையாது, நோயோட சம்பந்தப்பட்ட அந்த ரத்தங்கள் தான் அந்த அப்படியான நிலைமையில வெளியாகுது. அடுத்தது குறைந்த அந்த பருவத்தை நாங்க பார்த்தோம். ஒன்பது வருடங்கள் ஆகக்கூடிய நேரத்துல குறைஞ்சது ஒன்பது வருடத்தை ஒரு பெண் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த நிலைமை உருவாகும். உங்களுக்கு உதாரணத்தை போட்டிக்கணும் பாருங்க. உதாரணமா ஒரு பெண்ணுக்கு முஹர்ரம் மாதம் பிற இருபதுல ஒன்பது வருடங்கள் பூர்த்தி ஆகும் எனில் அவள் நாலாம் பிறையில் அல்லது அதற்கு முன்னுள்ள நாட்களில் இரத்தத்தை கண்டால் அது ஹைலாக மாட்டாது. அது அதுக்கு முன்னால நல்லா பாருங்க, பிற இருபது ஒன்பது வருடம் பூர்த்தி ஆகிறது பிற இருபதுல, அதுக்கு அதாவது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னால அப்படின்னு நாலாவது குறை, நாலாவது குறைன்னு சொல்லி சொன்னா பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால, சரியா பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால இரத்தத்தை கண்டால் அது ஹைலாக மாட்டாது. அது அந்த பசாத் தமே பசாதுன்னு சொல்லி சொல்றது, தமே பசாதுன்னு சொல்லி சொன்னா நோயுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் கிதாபுகள்ல எழுதுறாங்க. அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க, ஒரு பெண்ணுக்கு பிற ரெண்டுல ரத்தம் வெளியாகி அது ஆறு நாட்கள் நீடித்தால் ரெண்டு மூணு நாலு ஆகிய மூணு நாட்களும் அது பசாதுடைய ரத்தம், அதான் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய மூணு நாட்களும் ஹைலாக கணிக்கப்படும். இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இதுல போடப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க, நான் சொன்ன பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால ரத்தம் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு, பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால ரத்தம் வெளியாக ஆரம்பிச்சியாண்டா இப்ப ரெண்டாம் தேதி ரெண்டாம் குறையில ரத்தம் வருது, மூணு நாலு ரத்தம் வந்துருச்சு, அஞ்சு ஆறு ஏழுன்னு வருது, அப்ப பதினஞ்சு நாளுக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்க பாருங்க, இருபதாம் புறை ஒன்பது வயசு பூர்த்தி ஆகவே அதுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால அஞ்சாவது புறை, அப்ப இவங்களுக்கு வார ரத்தம் மூணுல நாலுல அஞ்சுல, இந்த மூணு நாட்களும் வாரது அது பசாதுடைய ரத்தம் நோயுடைய ரத்தம், அதுக்கு பின்னால வந்துருச்சுண்டா ஆறு ஏழு எட்டுன்னு வந்துருச்சுண்டா அது ஐதுடைய ரத்தம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கி கொள்றதுக்காக வேண்டி அந்த ரெண்டு உதாரணமும் போடப்பட்டிருக்குது, அது நல்ல தெளிவாக விளங்கிக்கோங்க. அது விளங்கலன்னு சொல்லி சொன்னா அதுல இன்னும் உங்களுக்கு தெளிவு தேவைண்டாம், நீங்க அதை எழுதி அனுப்புங்க, உங்களுக்கு என்ன விளங்கலன்றது அதுக்கு பின்னால இன்ஷால்லா அதுக்கு பதில் சொல்லப்படும். அதே மாதிரிதான் குறைந்த பருவம் நாங்க சொன்னோம், ஹைல் வந்து சுத்தமாக முடியாத காலம் என்பது பதினாறு நாட்களை விட குறைந்த அளவாகும். அது காரணம் குறைந்த ஹைலும் குறைந்த சுத்தமும் பதினைந்து நாட்கள் ஆகும். அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஹைல் வாரத்துக்குரிய ஆக குறைஞ்ச நாள் வந்து யௌமுன் வலைலா, ஒரு பகலும் ஒரு இரவும் ஒரே ஒரு நாள். காலையில உங்களுக்கு வந்துச்சு, இன்றைக்கு காலையில ஏழு மணிக்கு ரத்தம் வெளியாகிருச்சு, அதுக்கு பின்னால தொடராக பகல் நேரத்தில் இருக்கா மறு இரவு நேரத்தில் இருக்கா, அடுத்த நாள் பார்த்தா இல்ல, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இல்ல, அதுக்கு பின்னால பாக்குறீங்க இல்ல, அப்ப நல்லா விளங்கிக்கோங்கோ உங்களுக்கு ஒரு நாள் தான் மாதவிடாயுடைய ரத்தம் குறைஞ்சது ஒரு நாள் வரணும். காலையில வந்துச்சு, அதுக்கு பின்னால பார்த்தா ஒன்றுமே வரல வரவே இல்லை அப்படின்னா அது வந்து ஹைல் அல்ல, அது வந்து உங்களோட மாதவிடா அல்ல, ஏதாவது நோயுடைய ரத்தமாக இருக்கேயும். குறைஞ்சது ஒரு நாள் குறைஞ்சது வரணும். காலையில வந்துச்சு பால் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மாலையில இப்படி வந்துருச்சு, இருபத்தி நாலு மணித்தி ஆலம் வெளியானது, அதுக்கு பின்னால நின்றுருச்சுண்டா சரி, ஆக குறைஞ்சது ஒரு நாள் வாரத்துக்கு ஆக கூடினது ஹைலுடைய ரத்தம் பதினஞ்சு நாட்கள் தான் வரையலும். நல்லா விளங்கிக்கும். இன்றைக்கு அதிகமான பெண்கள் நினைக்கிறாங்க பதினஞ்சு நாள் பதினாறு பதினேழு, சில பெண்கள் சொல்றாங்க அவங்க எழுதி அனுப்புறாங்க முப்பது நாட்கள் வரையில தொடராக வந்து கொண்டிருக்குது, தொழவும் இல்லை நாங்க பாதிப்புகள் ஒன்றும் செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க முப்பது நாளும் வாரது ஹைலுடைய ரத்தம் தான் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க, ஆக குறைஞ்சது ஒரு நாள் வரும், ஆக கூடினது பதினஞ்சு நாள் தான் வரையலும். உங்களுக்கு ஆகக்கூடினது மாதவிடாயுடைய ரத்தம் பதினஞ்சு நாள் தான் வரையலும், பதினஞ்சு நாளை விட கூட வர முடியாது. ஆனா பதினஞ்சு நாளைக்கு பின்னால ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கடா, அது மாதவிடாயுடைய ரத்தம் அல்ல, அது இஸ்திஹாலான்னு சொல்லக்கூடிய நோயோட சம்பந்தப்பட்ட ரத்தமாக அது இருக்குது. அது உங்களுக்கு பின்னால அதனுடைய விரிவை நீங்க பாக்குறதுக்கு ஏலும். இதுல நீங்க ஹைலுடைய ரத்தம் உங்களுக்கு பதினஞ்சு நாள் தான், அதுல பொதுவாக 6-7 நாட்கள் வாரத்துக்கு 7, ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6-7 நாட்கள் அந்த ரத்தம் வாரத்துக்கு 7, 9 நாட்கள் வாரத்துக்கு 7, 10 நாட்கள் வாரத்துக்கு 7, அதே மாதிரி குறைஞ்சது கூடினது 15 நாட்கள் வாரத்துக்கு 7, 15 நாட்களுக்கு பின்னால அந்த ரத்தம் வர முடியாது. அதே மாதிரி உங்களோட எப்ப இவ வந்து குறைஞ்சது 9 வயதுல இவக்கு ஹைலுடைய ரத்தம் வெளியாகணும், கூடினது அது இடம் கிடையாது அப்படின்னா 10 வயசுல வரலாம், 15 வயசுல வரலாம், 12 வயசுல வரலாம், 13 வயசுல வரலாம். சில பெண்களுக்கு 18 வயதாயும் வராம இருக்கும். ஆனா அவங்க 15 வயதானதுமே சட்டத்துல அவங்களுக்கு வந்து அவங்க பெரிய பிள்ளையாக ஆகிட்டாங்க அப்படி இல்லாட்டா அவ வந்து இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்துக்கு உள்வாங்கப்பட்ட பெண்ணாக மாறிடுவாள். இத நல்லா விளங்கிக்கோங்க. 9 வயசுல ஒரு பெண்ணுக்கு அவள் வந்து மாதவிடாயுடைய அந்த இது வரணும், அப்படி வரல, அப்படி வராம இருக்குது. 15 வயது வரையில அவளுக்கு வரலன்னு சொல்லி சொன்னா 15 வயதோட அவள் சட்டப்படி பெரிய பெண்ணாக அவள் மாறிடுவாள். தொழுக கடமையாகும், நோன்பு கடமையாகும், ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் அனைத்துமே அவளுக்கு கடமையாகும். எனக்கு இந்த மாதவிடாயுடைய ரத்தம் வரலதானே, நான் பிரச்சனை இல்ல, தொழ தேவல்ல, எனக்கு நோம்பு பிடிக்க தேவல்ல அப்படின்னு சொல்லி பராமுகமாக இருக்க முடியாது. அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு சாபத்துக்குள்ளாகிற நிலைமை உருவாகும். அது நல்ல தெளிவாக நீங்க விளங்கிக்கோங்க. கண்ணியமான உங்களுக்கு பாக்குறது கேளும். இதுல அதாவது ஒரு பெண்ணுக்கு ஹைல் வரும் கூடிய பருவத்திற்கு அளவில் அது எப்ப வேணும் என்றாலும் வாரத்துக்கு 7. அதே மாதிரிதான் அடுத்தது ஹைல் வரும் காலம், உங்களுக்கு ஒரு காலமும் இரவும் ஒரு பகலும் ஒரு இரவும் அதான் குறைஞ்ச அளவு நான் நேரத்தோட சொல்லி காட்டினேன். நடுத்தரமாக அதையும் நான் சொன்னேன், 6-7 நாட்கள் உங்களுக்கு அடுத்த இதுல பாக்குறது கேளும். அதனுடைய அந்த இதுல 6-7 நாட்களுடைய நடுத்தரமான முறையில அது வாரத்துக்கு 7. அதே மாதிரி கூடிய காலம் 15 நாட்கள். பாருங்க, 15 நாட்கள் தான் ஆக கூடின நிலைமையில வாரத்துக்கு 7. அதே மாதிரி பாருங்க அடுத்தது, 2 ஹைலலுக்கு மத்தியில உள்ள சுத்தமான காலம் அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாயுடைய ரத்தம் வந்துச்சு, அதுக்கு பின்னால அடுத்தது குறைஞ்சது நீங்க 15 நாட்கள் சுத்தமாக இருக்கும், கூடிய காலம் அதுக்கு அளவில்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு மாதவிடாயுடைய ரத்தம் வந்து 6 நாள்ல முடிஞ்சிருச்சு நின்றுருச்சுன்னு வச்சுக்கோம். அதுக்கு பின்னால ஒரு 4 நாளுக்கு பின்னால மறுவா வருது அப்படின்றால் அது ஹைலுடைய ரத்தமாக இருக்க முடியாது. ஏனென்றால் 2 ஹைலலுக்கு மத்தியில குறைஞ்சது 15 நாட்கள் நீங்க இருக்கும், சுத்தமாக இருக்கணும். அதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு மாதத்துல 2 முறை வாரத்துக்கு 7, ஒரு முறை தான்ன்றது கிடையாது, ஒரு மாதத்துல 2 முறை ஹைல் வாரத்துக்கு 7. ஆனா அதே மாதிரி குறைஞ்சது நீங்க 15 நாட்கள் சுத்தமாக இருக்கணும், அதுக்கு பின்னால வந்தா தான் அதுக்கப்புறம் ஹைலாக கணக்கு எடுக்கப்படும். அதிகமான காலம் ஆக குறைஞ்சது 15 நாட்கள் சுத்தம், அதிகமான காலம் அதுக்கு எல்லை கிடையாது. சில பெண்களுக்கு 1 வருஷம் வராது, 2 வருடம் வராது, 4 மாசம், 5 மாசம், 10 மாசம் வராம இருக்கும். அதுக்கு காரணங்கள் அவருடைய உணவு பழக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழுகைகளை ஒழுங்கா துலாம இருக்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய பஜார்ல இருக்கக்கூடிய விதவிதமான கெமிக்கலான சாப்பாடுகள், இதுகள் எல்லாமே உங்களோட மென்சஸ வந்து தடுக்கிறதுக்கு காரணமாக அமையும். அதில் நீங்க உங்களை பக்குவமான முறையில் அமைச்சுக்கோங்க. அது சம்பந்தமாக பின்னால நேரம் இருந்த அந்த விஷயங்கள் சொல்லப்படும். இங்க குறைஞ்சது நீங்க 15 நாட்கள் சுத்தமாக இருக்கணும். இது மறுவ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மறுவ தெளிவாக விளங்கிக்கோங்க. ஒரு மாதத்துல 2 முறை மென்சஸ் வாரத்துக்கு 7, ஒரு முறை வந்துச்சு 6-7 நாள் வந்துச்சு, அதுக்கு பிறகு நீங்க குறைஞ்சது 15 நாள் சுத்தமாக இருக்கணும். அதுல இடையில வந்துருச்சு என்று சொல்லி சொன்ன ரத்தம் அது ஹைலுடைய ரத்தம் அல்ல. நீங்க அந்த காலத்துல கழுவி கொண்டு தொழணும். நீங்க குரான் ஓதுறது அதெல்லாம் உங்களுக்கு செய்யலும், அது ஹைலுடைய ரத்தம் இல்ல. குறைஞ்சது நீங்க 15 நாட்கள் சுத்தமாக இருந்துட்டீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா வருதுண்டா அது மென்சஸுடைய ரத்தம். குறைஞ்சது ரெண்டு அந்த மென்சஸுக்கு மத்தியில 15 நாட்கள் நீங்க சுத்தமாக இருந்தே ஆகணும். அப்படி இல்லை அந்த இடையில வாரது அது வந்து மென்சஸுடைய ரத்தம் அல்ல, நோயுடைய ரத்தம். இத நல்ல தெளிவாக நீங்க விளங்கிக்கோங்க. அதே மாதிரிதான் இரண்டு ஐலலுக்கு மத்தியில் உள்ள சுத்தமான காலம், ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் பிள்ளைகளும் பெற்றெடுத்தால் அதற்குரிய நிஃபாஸ் 40 தினங்களாகும். அது நிபாசோட சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் அது என்றாலும் அவளின் ஹைல் மாத்திரம் முழு வருடத்திலும் ஒரு நாளாக இருந்து இருக்கிறதுக்கும் இடம்பாடு இருக்கு. அதை நான் சொல்லி காட்டினேன். அது ஒரு வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷமும் சிலவங்களுக்கு இருக்காது, 4 மாசம் 5 மாசம் போன டிசம்பர்ல வந்துச்சு அதுக்கு போய் இன்னும் வரவே இல்லை, இப்படியான நிலைமைகள் இருக்கிறது கேளும். ரெண்டு ஐலுக்கு மத்தியில சுத்தம் எவ்வளவு காலம், அதிகமாக காலங்கள் அதுக்கு எல்லாம் கிடையாது. குறைஞ்ச காலத்துக்கு 15 நாட்கள் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஹைலுடைய காலத்துல இடையிடையே வரும் சுத்தம் பாருங்க. சில சமயம் ஹைல் 15 தினங்களை தாண்டி மேல இடையிடையே சுத்தம் வரலாம். ஷாபி மத பிரகாரம் அதை ஹைலாக எடுப்பதே சரியான கருத்தாகும். இமாம் ஷாபிஈ ரஹிமஹுல்லா இதவங்க சொல்லி காட்டுறாங்க, நீங்க 15 நாட்கள் தொடராக ஹைல் வந்துருச்சு, அதுக்கு பின்னால உங்களுக்கு வந்து சுத்தம் உண்டாகிருச்சு, அதுக்கு பின்னால மறுவ ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 15 நாட்கள் தொடராக இது வந்ததன் காரணமாக உங்களோட வாழ்க்கையில அது மறுவா வருது இடையில அப்படின்டா, 2 நாள் சுத்தமா இருக்கிறீங்க மறுவ வருது, 3 நாள் சுத்தமா இருக்கிறீங்க மறுவ வருதுன்றா, இதை நல்லா இந்த இடத்துல கவனிச்சுவோங்க. 15 தினங்கள் பூர்த்தியாக உங்களுக்கு ஹைல் வந்து அதுக்கு பின்னால 2 நாள் சுத்தமா இருந்து மறுவ வந்து மறுவ 1 நாள் சுத்தமா இருந்து மறுவ வந்து மறுவ 2 நாள் சுத்தமா இருந்து மறுவ வருதுண்டா, அது அனைத்தையுமே ஹைலாகத்தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆனா ஏனைய இமாம்கள் சொல்றாங்க அது நோயுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் உங்களுக்கு பின்னால அதுக்குரிய அந்த நிலைமைகளை தான் கீழே போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 15 தினங்களுள் ஒரு நேரம் வந்து மற்றொரு நேரம் வராமல் இருப்பதுமான நிலை ஏற்பட்டு இறுதியாக இரத்தம் வந்த அனைத்து தடவைகளிலும் நேரங்களை கூட்டி பார்க்கும் போது கிடைக்கப்பெறும் மொத்த நேரம் ஒரு நாளுடைய அளவிற்கு இருக்குமேனின் அந்த 15 நாட்களுமே மாதவிடாயாக கணிக்கப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று என்னான்டா, உங்களுக்கு ஒரு நாள் ஹைல் வந்துச்சு, அதுக்கு பிறகு 2 நாள் வரல, மறுவா 1 நாள் வந்துச்சு, அதுக்கு பிறகு வரல, அது பிறகு இரவேல வந்துச்சு, 2 நாள் வரல, மறுவா வருது, அதுக்கு பிறகு மறுவா வருது, இப்படி 15 நாட்கள் விட்டு விட்டு நீங்க உங்களுக்கு வருது. நீங்க அதை என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா எழுதி வச்சிருக்கிறீங்க. இந்த காலையில் ஒருக்க வந்துச்சு, அடுத்த நாள் காலையில் ஒருக்க வந்துச்சு, 2 நாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வந்துச்சு, இப்படின்னு சொல்லி நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அத நீங்க கணக்கெடுத்து பார்த்தா அது ஒரு நாள் பூர்த்தியாக வரக்கூடிய அந்த நேரத்துக்குரிய நிலைமையாக இருந்தா அந்த 15 நாட்களும் உங்களுக்கு ஹைலாகத்தான் கணக்கெடுக்கப்படும். இதை பாருங்க, மறுவ பாருங்க, 15 தினத்துக்குள் ஒரு நேரம் வந்து மற்றொரு நேரம் வராமல் இருப்புமான நிலை ஏற்பட்டு இறுதியாக இரத்தம் வந்த அனைத்து தடவைகளினதும் நேரங்களை கூட்டி பார்க்கும் போது கிடைக்கப்பெறும் மொத்த நேரம் ஒரு நாளுடைய அளவிற்கு இருக்குமேனில் அந்த 15 நாட்களுமே மாதவிடாயாக கணிக்கப்படும். மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க, முக்கியமான விஷயம். உங்களுக்கு 1வது மாசத்துல ஆரம்பத்துல ரத்தம் வந்துச்சு, அதுக்கு பிறகு நின்றுச்சு, அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்துச்சு, மறுவா நின்றுச்சு, நீங்க பாக்குறீங்க 2 நாள் வரவே இல்லை. இந்த அதிகமான பெண்களுக்கு கூட ஒரு பிரச்சனை இது இன்றைக்கு இந்த காலத்துல. மறுவ பாக்குறீங்க கொஞ்ச நாள் வரவே இல்லை, 2 நாள் மறுவ பார்த்தா அடுத்த முறை வந்துருச்சு, 2 நாளை முறை பார்த்தா காலையில வருது மறுவ மாலையில வருது. இப்படி 15 நாட்களாக தொடராக உன நிலைமை இருந்தா நீங்க அதை எழுதி வச்சுக்கொண்டு கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்துல கணக்கு பார்த்தீங்கன்னா 24 மணித்தியாலம் உங்களுக்கு வந்திருக்குது. 24 மணித்தியாலம் இன்னும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றதாக இருந்தா காலையில வந்துச்சு 8 மணிக்கு, அதுக்கு பிறகு பார்த்தா 9 மணி, அது பிறகு வரவே இல்லை, 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், அடுத்த நாள்ல 3 மணி நேரம், அதுக்கு அடுத்த நாள்ல 4 மணி நேரம், அதுக்கு அடுத்த நாள்ல 1 மணி நேரம், இப்படின்னு சொல்லி 15 நாட்களுக்குள்ளால உங்களுடைய மென்சஸுடைய அந்த நேரம் எவ்வளவு இருக்குதுன்றத நீங்க அவர் கணக்கு அவர் கணக்க மணித்தியால கணக்க நீங்க போட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல 15 நாட்களுக்குள்ள பூர்த்தியா 24 மணித்தியாலம் உங்களுக்கு வந்திருந்தால் அந்த மொத்த 15 நாட்களையுமே நாங்க மாதவிடாயுடைய மென்சஸுடைய காலமாகத்தான் அத கணிக்கப்படும். அதான் உங்களுக்கு பின்னால ஆதாரத்தை நாங்க போட்டிக்கிறோம். நீங்க அந்த இதாரத் வக்தன் தமன் வக்தன் நகான் பிஹைசு தஹ்ருஜுல் குத்தனா அரபு தெரிஞ்சவங்க அந்த கிதாப் அஸ்னல் மத்தாலிப்ல அதே மாதிரி தொஹ்ஃபத்துல் முஹ்தாஜில அந்த விடயம் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு ஏதும். அதே மாதிரி மாதவிடாயோட சம்பந்தப்படக்கூடிய மிக முக்கியமான சட்டங்கள்ல உள்ளதுதான் பெண்கள் பருவம் அடைவது, தலாக்கின் தடை, இத்தா சம்பந்தப்பட்டவைகள், இஸ்திபா அதாவது இஸ்திப்ரா சம்பந்தப்பட்டவைகள், இவை அனைத்துமே வந்து இதோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது இப்ப ஒரு பெண்ணுக்கு ஹைல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பெண் வந்து என்ன செய்வாள்னு சொல்லி சொன்னா பருவத்தை அடைகிறது, அதன் மூலமாகத்தான் அது கணிக்கப்படும். அதே மாதிரி தலாக் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறதாக இருந்தால் அது மாதவிடாயுடைய காலத்துல கொடுக்கிறத இஸ்லாம் கடுமையாக தண்டிச்சிருக்குது, அது ஹராம் என்று சொல்லிக்குது. மாதவிடாயுடைய காலத்துல தலாக் கொடுக்க கூடாது, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரிதான் இத்தா ஒரு பெண் ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய மாதவிடாயுடைய காலம் முடிஞ்சு சுத்தமான காலத்துக்கு பின்னாலதான் அவள் வந்து என்ன செய்வாள்னு சொல்லி சொன்னா அந்த நிலைமையை ஆரம்பிப்பாள், இத்தாவுடைய காலத்தை ஆரம்பிப்பாள். அதே மாதிரிதான் அவள் வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையுடைய அந்த நிலைமைகள் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்னன்னா இது இதோட சம்பந்தப்பட்ட ஹைலோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள், இதோட நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பின்னால அந்த விஷயங்களை இன்ஷால்லா சொல்லப்படும். அதுக்கு முன்னால நீங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம்தான் இதோட சம்பந்தப்பட்ட சில மிக முக்கியமான குறிப்புகளை நாங்க பார்த்துக்கொள்ளணும். ஹைலுடைய காலத்துல கணவனோட ஒன்று சேர்றத இஸ்லாம் ஹராம் ஆக்கிக்குது. எந்த காரணத்தை கொண்டும் ஹைலுடைய காலத்துல ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் ஒன்று கூட கூடாது. எந்த அளவுக்குண்டா ஹதீசுடைய கிதாபுகள்ல தெளிவான தடை வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி ஒருவர் வந்து என்ன செய்தாருண்டா மனைவியோட ஒன்று கூடிட்டாரு. ஹைலுடைய காலத்துல வேணுமெண்டே ஒன்று கூடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு குற்ற பரிகாரமாக எந்த விதமான வெளிரங்கத்துல எந்த விதமான குற்ற பரிகாரம் இல்லை, இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆனா நாலுல ஒரு பங்கு கிராம் தங்கம், நாலுல ஒரு பங்கு கிராம் தங்கம் அவர் சதக்கா செய்யறது சுன்னத்தாக ஆக்கப்பட்டு ஹைலுடைய காலத்துல ஒருவர் தந்த மனைவியோட ஒன்று கூடினால் கூடுறது ஹராம். ஆனா அதையும் மீறி அவர் ஒன்று கூடுவாராக இருந்தால் அவரு அதுல ரெண்டு நிலைமைகள் இருக்குது. அந்த ரெண்டு நிலைமையில முதலாவது ஹைலுடைய ஆரம்ப காலத்துல இவரு ஒன்று கூடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அர தோலா அதாவது அர அரக்ரம் அவர் தங்கத்தை சதகா கொடுக்கறது சுண்ணத்தான் இருக்குது. கடைசி காலத்துல அவரு ஒன்று கூடினார் என்று சொல்லி சொன்னா அப்படின்னா 6 நாள் வரக்கூடிய பெண் அல்லது 15 நாள் வரக்கூடிய பெண் அவருடைய ஆரம்ப காலத்திலேயே கணவன் ஒன்று கூடிட்டார் என்று சொல்லி சொன்னால் அவர் சதக்கா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதே மாதிரி கடைசி நேரத்தில் அவர் ஒன்று கூடிட்டார் என்று சொல்லி சொன்னா நாலுல ஒரு கிராம் தங்கத்தை சதக்கா செய்யறது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்குது. இது எங்களோட கிதாபுகள்ல தெளிவான முறையில தல்ஹீஸ் போன்ற கிதாபுகள்ல அதற்குரிய ஆதாரங்களை எங்களுக்கு பார்த்துக் கொள்றதுக்கு ஏழும். அதே மாதிரிதான் அந்த நேரங்கள்ல வந்து கணவனோட எங்களுக்கு உறங்குவது கணவனோட நெருங்கி இருக்கிறது இதெல்லாமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கணவன் வந்து ஒரு பெண்ணோட கையில் வரக்கூடிய தன் மனைவியோட அவன் சந்தோஷமாக இருக்கணும், இன்பம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அவருடைய அந்த பகுதியில விட்டு விட்டு இடுப்புக்கும் அதாவது முனங்காலுக்கும் உள்ளில் உள்ள அந்த பகுதியில விட்டுட்டு வேற இடங்கள்ல அவனுக்கு வந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனையும் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டிருக்கிறாங்க. நாங்கள் ஹராமான மோசமான இழிவான கேவலமான செயல்களுக்கு இந்த மனிதன் போயிடக்கூடாது அந்த காலத்துல அப்படின்றதுக்காக வேண்டி மனைவியுடைய அந்த அதாவது இடுப்பு அதே மாதிரி முட்டைக்காலுக்கு மத்தியில் உள்ள பகுதியை தவிர்த்த ஏனைய பாதியல்ல அவளுக்கு இன்பம் அனுபவிக்கிறதுக்கு இஸ்லாம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்க இருக்குது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரிதான் நாங்க வந்து ஹைலுடைய காலத்துல அவர் கணவன் ஒன்று சேர்ந்தான் என்று சொல்லி சொன்னா அதனால எத்தனையோ வகையான நோய் உண்டாகிறது காரணமாக இருக்கு. எந்த அளவுக்கு கிதாபுகள்ல எழுதுறாங்கடா, ஹைலுடைய காலத்துல ஒரு பெண்ணோட அந்த கணவன் ஒன்று கூடிட்டான் என்றால் அந்த மாதவிடாயுடைய ரத்தத்தை இவனுடைய உடம்புல பட்டதின் காரணமாக அவனுடைய ஆன்ம குறைஞ்சி போறதுக்கு அது காரணமாக அமையும். விதவிதமான நோய்கள் உண்டாகிறதுக்கு அது காரணமாக அமையும் என்று சொல்லி பல வளமாக்களும் கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. அதனால அது மாதிரியான தடை செய்யப்பட்ட மோசமான விஷயங்கள்ல இருந்து முற்றுமுழுதாக நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அதே மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. என்னண்டால் உலமாக்கள் கிதாபுல எழுதுறாங்க, ஒரு பெண் அவ என்ன செய்யறா, தன்னுடைய கணவனோட ஒன்று கூடிட்டாரு. ஒன்று கூடினத்துக்கு பின்னால காலையில குளிச்சு கொண்டா, குளிச்சு சுத்தமாகிட்டா, சுத்தமானதுக்கு பின்னால வந்து தொழுகைக்கு வந்தாள். வந்து சுபவுடைய தொழுகையை தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கத்திலே அவக்கு அவளுடைய ஆடையில அவட ஆடையில படக்கூடியதாக இருக்குது. பார்த்தா மணி பட்டு இருக்குது. அந்த நேரத்துல அவ பாக்குறா அவட ஆடையில அந்த அதாவது மணி விந்து பட்டு இருக்கிறதாக பார்த்துட்டா. குளிச்சு சுத்தமாகி எல்லாம் செஞ்சு வந்து தொழுதுறா, தொழுது முடிச்சதுக்கு பின்னால பாக்குறா. இந்த நேரத்துல இந்த பெண் குளிக்கோணுமா, குளிக்க தேவையில்லையா, திருப்ப குளிச்சுட்டு தொழுகைய மீட்டோணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுல மூணு நிலைமைகள் இருக்குது. நல்ல தெளிவாக விளங்கிக்கோங்கோ, மூணு நிலைமைகள் இருக்குது. முதலாவது நிலைமை, இந்த பெண் பருவம் அடைந்த பெண்ணா அப்படின்றத பார்க்கணும். பருவம் அடைகிறதுக்கு முன்னால திருமணம் முடிக்கலும், கணவன் ஒன்று சேரலும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த பெண்ணுக்கு ஹைல் வர மாட்டாது. அப்ப அந்த நேரத்துல அந்த அதாவது பருவத்தை அடையாத பெண் அவ குளிச்சு தொழுகையில ஈடுபட்டு அவ பாக்குறா, அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது, அவட ஆடையில விந்து பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெண் குளிக்க வேண்டிய தேவல்ல, அது வந்து கணவனுடைய அதாவது விந்துதான். ஏனென்றால் இந்த பெண் இன்னும் பருவயது அடையாததின் காரணமாக அவளுடையதாக இருக்க முடியாது. அதனால அவள் வெறுமனே கழுவி கொண்டால் அவள் கழுவி சுத்தமாகிடுவாள், குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. இது முதலாவது நிலைமை. ரெண்டாவது நிலைமை, அதுல நாங்க கவனிக்கோனும் ஒவ்வொரு பெண்ணும், நான் கணவனோட இப்ப தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறா, அந்த நேரத்துல ஆடையில பட்டு இருக்குது அந்த மணியுடைய அந்த அதரா, அந்த விந்துடைய அதரா பட்டு இருக்குது. இப்ப இந்த நேரத்துல இவ பாப்பா, நான் என்னுடைய கணவனோட ஒன்று சேர்ந்தேன், இப்ப இந்த நேரத்துல குளிக்கோணுமா இல்லையா, இதுல இவ பார்க்க நான் கணவனோட ஒன்று சேர்ந்ததுல பூர்த்தியான இன்பத்தை அனுபவிச்சேனா இல்லையா, அது ஒவ்வொரு பெண்ணும் தான் முடிவு எடுக்கணும். எங்களோட உலமாக்கள் கிதாபுகள்ல எழுதுறாங்க, இப்படியான நிலைமையில அந்த பெண் தன்னை பார்ப்பால், நான் என்னுடைய கணவரோட பூர்த்தியான முறையில என்னுடைய சந்தோஷத்தை நான் நிறைவேற்றி கொண்டேனா இல்லையா அப்படின்றத அவள் பார்ப்பாள். பூர்த்தியா என்னுடைய கணவனோட நான் இன்பத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு அவள் முடிவெடுத்தாள்ண்டா, அது வெளியாகினது அவளுடைய அந்த விந்துதான். எனவே அவள் திருப்ப குளிச்சு சுத்தமாகி மருவ தொழுகைய மீட்டோனும். நல்லா விளங்கிக்கோங்க. இவள் அந்த அவளுடைய ஆடையில விந்த பார்த்தா, பார்த்ததுக்கு பின்னால் இப்ப தடமாறுறா, இப்ப நான் மருவ குளிக்கோணுமா இல்லையா, என்ன செய்யறது இப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாள்ண்டா, அவள் பார்க்கணும் நான் கணவனோட ஒன்று கூடினத்துல எனக்கு பூர்த்தியான இன்பம் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்க்கணும். பூர்த்தியான இன்பம் கிடைச்சிருச்சுண்டா, அது உங்களுடைய அந்த பெண்ணுடைய அந்த அதாவது விந்துதான். அதனால அவள் சுத்தமாகி குளிச்சு சுத்தமாகி திருப்பவும் தொழுகைய நிறைவேற்ற வேண்டும். ஆனா அந்த நேரத்தில் அவள் பார்க்கிறாள், நான் கணவனோட பூர்த்தியான பொருள் இன்பம் அடையவில்லையே, இன்றைக்கு எனக்கு அந்த பூர்த்தியான சந்தோஷம் இன்றைய கிடைக்கலையே அப்படின்னு அவள் முடிவெடுத்தாள் என்றால் அது கணவனுடைய விந்து, அதற்கு குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அவள் கழுவி சுத்தமாக ஆகி கொண்டாள், அதே போதும், அவள் தொழுகையை மறுவா மீட்ட வேண்டிய நிலைமை கிடையாது. இந்த மூணு விடயங்களும் இதோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள். இதுல இதோட சம்பந்தப்படக்கூடிய அந்த விடயம் மிக தெளிவாக இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக்கோங்க. அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்த ஒரு நிலைமை தான் இஸ்திஹாலாவுடைய ரத்தம். இஸ்திஹாலா அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இஸ்திஹாலா சில நேரங்கள்ல ஹைல் நிபாஸ் இல்லாத நேரங்கள்ல வெளியாகக்கூடிய அந்த ரத்தத்துக்கு தான் நாங்க இஸ்திஹாலாவுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது நோயுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேலும் நோய்க்குரிய ரத்தம் அல்லாஹு தஆலா சில பெண்களுக்கு அப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இஸ்திஹாலாவுடைய இந்த நிலைமை ரொம்பவே பயங்கரமான, ரொம்ப சிரமமான ஒரு நிலைமை தான் இந்த இஸ்திஹாலாவுடைய ரத்தம். ஏனென்றால் அதுல உடம்புக்கு நிறைய விளைவுகள் இருக்குது. 15 நாட்கள் ஹைல் வரக்கூடிய பெண் அதுக்கு பின்னாலும் தொடராக அவளுக்கு அந்த ரத்தம் வெளியாகும் அப்படின்னு இருந்தா அதுதான் அந்த இஸ்திஹாலாவுடைய ரத்தமாக இருக்குது, நோயுடைய ரத்தமாக இருக்குது. அப்ப இது திடீர்னு சொல்லி நின்று சுகமாறதுக்கும் இடம்பாடு இருக்குது, சுகமாறதுக்கு இடம்பாடு இருக்குது. இது இதனுடைய அந்த நிலைமை. இது மிக விரிவான ஒரு பாடம், இது மிக விரிவான ஒரு பாடம். நான் அதுல முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமான முறையில் நான் சொல்லிட்டு போறேன். இந்த இஸ்திஹாலாவுடைய ரத்தம் உங்களுக்கு 15 நாட்கள் ஒரு பெண்ணுக்கு ஹைலுடைய ரத்தம் வாரத்துக்கு, இதுல நீங்க நல்லா ஒரு விஷயத்த விளங்கிக்கோங்க. என்னண்டா, ஒரு பெண்ணுக்கு வளமையாக 3 நாள் வரும், 4 நாள் வரும், 1 நாள் வரும், 7 நாள் வரும், சில பெண்களுக்கு 9, 10 நாள் இப்படி வாரத்துக்கு இடம்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு மாசமும் எத்தனால் வருதுன்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் முதலாவது. ரெண்டாவது, உங்களுக்கு வரக்கூடிய மாதவிடாயுடைய ரத்தத்துடைய கலர் என்ன, அதுவும் அதிகமான பெண்களுக்கு தெரியும். இது ரெண்டே நல்லா யாது வச்சுக்கோங்க. ஒன்றே எத்தனை நாள் வாரன்றது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி என்ன நிறத்துல வாரன்றது தெரியும். இந்த ரெண்டு நிலைமைகளும் உங்களுக்கு தாண்டி போகுது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வளமையா 6 நாள் வருது. அதுக்கு பின்னால 6 நாளுக்கு வந்துட்டு வரக்கூடிய ரத்தத்துடைய கலரும் தெரியும். 7 நாள் வருது, 8 நாள் வருது, 9 நாள் வருது. அந்த நேரத்துல நீங்க பாருங்க, 6 நாள் வந்த அதே ரத்தத்துடைய கலரா வருது அப்படின்றத பாருங்க. அதே ரத்தத்துடைய கலர் தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா அது ஹைதுடைய ரத்தம் தான். ஆனா அவங்களோட வளமையா வரக்கூடிய நாளுக்கு மாத்தமான ரத்தம் வருது என்றால் அது அங்க நோயுடைய ரத்தம், இஸ்திஹாலாவுடைய ரத்தம். அதுக்கு பின்னால இஸ்திஹாலாவுடைய காலத்துல நீங்க தொழுகிறது, ஓதுறது, நோன்பு பிடிக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு கடமையாக இருக்கும். அதுல நீங்க வந்து பராமுகமாக இருக்கிறதுக்கு இயலாது. அதுக்குரிய சட்டங்கள் மிக நீளமாக இருக்குது, அதனுடைய தனியான விடயங்கள். இந்த இஸ்திஹாலாவுடைய ரத்தம் திடீர்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு லேசாகிறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதுல அதாவது அவள் அந்த பெண் வந்து சுத்தமாக ஆகிடுவாள். உதாரணமாக தொழுகையில் அவள் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரத்தம் திடீர்னு நின்றுடும். அதுக்கு பின்னால் அவள் சுத்தமாகுவாள். அதுக்கு பின்னால் அவள் என்ன செய்வாள் என்று சொல்லி சொன்னால், தொழுகையை முடிச்சு கொண்டு அவள் சுத்தமாக ஆகி பின்னால் அவள் அதை மாத்திக்கொண்டு ஆடைகளை மாத்திக்கொண்டு தொழுகையில ஈடுபடுவாள். அதே மாதிரிதான் மிக முக்கியமான விடயம், இதுல வந்து 4 நிலைமைகள் இருக்குது. இந்த நோயுடைய ரத்தம், அது அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ரத்தம் வரக்கூடிய நேரத்துல அதனுடைய வித்தியாசத்தை விளங்கிக் கொள்றதுக்கு ஏழுமாக இருக்கும். சிலவங்களுக்கு வித்தியாசத்தை விளங்கிக் கொள்றதுக்கு ஏழாம இருக்கும். சிலவங்களுக்கு அது எப்ப வந்துச்சு எப்ப நின்றுச்சுன்னு இதுல தெரியாம இருக்கும். எந்த அளவுக்குண்டா முழுமையான முறையில ரத்தம் வாரத்தை மறக்கக்கூடிய அளவுக்கு கூட சில நிலைமைகள் ஏற்பட்டதுக்கு காரணமாக இருக்கும். இப்படியான பல நிலைமைகள் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டதுக்கு ஏறும். அதாவது உண்டே வரக்கூடிய அந்த சிஹாலாவுடைய ரத்தத்தை அறிமுகமாக கொள்றதுக்கு. நான் நேரத்தோட சொன்ன மாதிரி அந்த மாதவிடாயுடைய ரத்தத்துக்கும் இந்த நோயுடைய ரத்தத்துக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்றத விளங்கிக் கொள்றதுக்கு ஏழுமான நிலைமை இருக்கும். இரண்டாவது நிலைமை விளங்கிக் கொள்றதுக்கு ஏழாத நிலைமையாக இருக்கும். மூணாவது நிலைமை அந்த எப்ப வருது எப்ப நிக்குது அப்படின்றது தெரியாம இருக்கும். நாலாவது எப்ப வந்துச்சு எப்ப நிக்குது அப்படின்னு தெரியுமான நிலைமையாக இருக்கும். இன்னொன்று இருக்குது முத்தஹையிரான்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒவ்வொரு பெண்ணையும் அந்த நிலைமையை விட்டு. அது பயங்கரமான நிலைமை, அந்த முத்தஹையிராவுடைய நிலைமை அது 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 எவ்வளவு பயங்கரமான நிலைமைண்டா, தொடராக அந்த ரத்தம் வந்து கொண்டே இருக்கும். எப்ப வருது எப்ப நிக்குது, அது என்ன ஹைலுடைய ரத்தம் எது சியாலாவுடைய ரத்தம் எது, ஒரு வித்தியாசமும் தெரியாத நிலைமையில அந்த பெண் திண்டாடி கொண்டிருப்பால். அவள் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிக்கணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிச்சு சுத்தமாவி அவள் அந்த அரபு நேரத்தில் அவசரமாக அந்த இடத்துல பஞ்சு துணி வச்சு கட்டி கொண்டு உடனடியாக அவள் தொழுகைய நிறைவேற்றிடுவாள். ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி குளிக்கணும். நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு மாதங்கள் தொடராக நோன்பு பிடிக்கணும். அவள் ரெண்டு மாதங்கள் தொடராக நோன்பு பிடிச்சாதான் 30 நாள் நோன்பு பிடிச்சதுக்குரிய அந்த கூலி அவளுக்கு கிடைக்கும். ஏண்டால் நாங்க சொன்னோம் நேரத்தோட ஆக கூடினது ஒரு பெண் 15 நாட்கள் சுத்தமாக இருக்கிறது கேளும், அப்ப 15 நாட்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய இடம்பாடு இருக்குது என்றால் 2 மாதம் தொடராக நோன்பு பிடிச்சால்தான் அவள் 30 நாள் நோன்பு பிடிச்சது அவளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஏனென்றால் எத்தனை நாள் சுத்தம், எப்ப சுத்தமாகறால், எப்ப ரத்தம் வருது, எப்ப நிக்குதுன்ற ஒன்றுமே தெரியாத போகக்கூடிய நேரத்தில் அவ்வளவு ஒரு சிரமமான பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் அப்படியான வரக்கூடிய ரத்தம். சரி, இப்படியான அந்த நோயுடைய ரத்தம் வாரத்துக்குரிய காரணங்கள் பல இருக்குது. அதுல மிக முக்கியமானதுதான் எங்களுடைய சாப்பாட்டுடைய சிஸ்டம், சுண்ணத்தான சாப்பாட்டுடைய முறை தவறக்கூடிய நேரத்தில் உங்களோட கண்ட நேரங்கள்ல இன்றைக்கு நாங்க சாப்பிட்ற சாப்பாடுகள், பஜார்ல இருக்கக்கூடிய விதவிதமான ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், விதவிதமான கெமிக்கல் கலந்த சாப்பாடுகளை நாங்க சாப்பிடுற காரணமாக பெரிய விளைவுகளை உடம்புல உண்டாக்கும். நல்லா விளங்கிக்கோங்கோ, திருப்பி திருப்பி நல்லா விளங்கிக்கோங்கோ. நீங்க இன்றைக்கு பஜார்ல இருக்கக்கூடிய விதவிதமான சாப்பாடுகள் இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா, இன்றைக்கு அதிகமான பெண்கள் கோழி சிக்கன் பாய்லர் கோழிய சாப்பிட்டதுல சரியான இன்ட்ரெஸ்ட், ஹோட்டலுக்கு போனா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இன்றைக்கு அதை சாப்பிட்றதுல அதாவது ஆச ஆர்வம், சிலவங்களுக்கு சிக்கன் பப்பா அப்படின்னு சொல்லி பேரே வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சிக்கன் இருந்தா பேரொன்றும் தேவையில்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட கடைசி காலங்கள் கட்டிலோட பெட்டோட இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. ஏனென்றால் அதுல இருக்கக்கூடிய பாய்லர் கோழிகள்ல இருக்கக்கூடிய விளைவு எந்த அளவுக்குண்டா, அதுல ஏத்தப்படக்கூடிய வேக்சின் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்கு போடப்படக்கூடிய சாப்பாட்டுடைய அந்த கெமிக்கல்கள் இருக்குது. அதனால அந்த கோழிகள் மிக சீக்கிரமாக பெருக்கிறதுனால அதை நீங்க சாப்பிடுறதுனால உங்களோட உடம்புக்கு பெரிய விளைவுகளை உண்டாகும். கண்ணியமான தாய்மாரலே சகோதரிகளே, நாங்க எங்கள்கிட்ட நாங்க மருத்துவத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அதிகமான பேர் நோய்களை சொல்லிக்கொண்டு வருவாங்க. அதுல எக்கச்சக்கமான பெண்களுடைய நோய்களுக்கு அடிப்பட காரணமாக அமைஞ்சிருக்கிறது அவங்களோட சாப்பாடு தான், வேறொன்றும் இல்லை. நேச்சுரலான நல்ல சாப்பாடுகள், நல்ல பழங்கள், நல்ல அதாவது பசி வந்து சாப்பிடுறது. பசி வராம சாப்பாட்டுல கைய வைக்காதீங்க. உங்களுக்கு சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர், அதே மாதிரி ஸ்டமக் டிசீசஸ், ஹெட் ப்ராப்ளம் இப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அல்ல வரக்கூடிய விதவிதமான நோய்கள். இது உங்களோட மென்டலி பிசிக்கலி ரெண்டு விதமான நோய்கள், பிசிக்கலி ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அடிப்படையான காரணம் உங்களோட சாப்பாட்டுடைய சிஸ்டத்துல ஏற்பட்ட எத்தனையோ வகையான பிழைகளும் தவறுகளும் தான். அதனால நீங்க உங்களோட சாப்பாட்டை சீராக்கும் வரையில உங்களோட வாழ்க்கையில அதாவது உடம்பு ரீதியான நோய்களை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப சிரமமாக ஆகிடும். அதனால நீங்க உங்களோட சாப்பாடை சீராக்குங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகமான பெண்களுடைய கம்ப்ளைண்ட் என்னண்டா, மாதவிடாய் பிரச்சனை. 4 மாசம் வருதில்ல, 5 மாசம் வருதில்ல, 1 வருடம் வருதில்ல, 2 வருடம் வருதில்ல, மூணு மாசத்துக்கு ஒருக்காதான் வருது, டேப்லெட் போட்டாதான் வருது, டேப்லெட் போடாட்டி வருது இல்ல. படிக்கக்கூடிய பெண்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இன்னைக்கு யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவியர் இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பிரச்சனை என்னண்டா, மென்சஸ் வருது இல்ல, சரியா வருது இல்ல, டேப்லெட்டை போடுவோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க டேப்லெட் போட்டு வர வைக்கிறது உங்களோட உடம்புக்கு ஆபத்தை உண்டாக்கும். இன்னும் எத்தனையோ பெண்கள் இதுக்காக டேப்லெட் பாவிக்கிறாங்க. நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க, அதுல போடுற எத்தனையோ வகையான டேப்லெட் திருமணத்துக்கு பின்னால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லா போறதுக்கு அது காரணமாகும், கர்ப்பப்பை சுருங்கி போறதே காரணமாக அமையும். இன்னைக்கு திருமணம் முடிச்ச எத்தனையோ பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு. அவங்கள்ட்ட கேட்டா அவங்க 16 வயதுல 18 வயதுல 20 வயதுல டேப்லெட் பாவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு பாவிச்சீங்க? எனக்கு மென்சஸ் டைமுக்கு வருது இல்ல, அதனால பாவிச்சு பட்டு இருக்குது. அந்த பாவிச்சதனுடைய விளைவு கர்ப்பப்பையில குழந்தை தங்கறதுக்குரிய அந்த சக்தி அந்த கர்ப்பப்பை இழந்து, அல்லது கர்ப்பப்பை சுருங்கி, அல்லது அந்த அந்த நிலைமைகள் பாரதூரமான நிலைமை ஏற்படுத்தியிருக்குது. ஏனால் நீங்க குடிக்கக்கூடிய அந்த டேப்லெட்டை எடுத்து வாசி பாருங்க, பர்த் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்த் கண்ட்ரோல் உடைய டேப்லெட்டல் தான் உங்களுக்கு மென்சத்துக்கு தரப்படும். இதனால உங்களோட கர்ப்பப்பையில பிரச்சனை உண்டாகும். இன்றைக்கு எத்தனையோ பெண்களுடைய கர்ப்பப்பையில கேன்சர் உண்டாகிறது காரணமாகவும் அது மாறியிருக்குது. இன்னும் சில இடங்கள்ல உங்களுக்கு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க சில சில காரணங்களை வச்சு. இன்னைக்கு சில ஸ்கூல்ல இல்ல 16-17 வயசு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஊசி அடிக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. என்னண்டா, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை விட்டு பாதுகாப்புக்காக வேண்டி அப்படின்னு. ஆனா அந்த அடிக்கிற ஊசியால அந்த பவர்ஃபுல் டோஸால 4-5 வருஷத்துக்கு பின்னால உங்களோட கர்ப்பப்பைய வெளியில எடுத்து போட வேண்டிய நிலைமை உருவாகும். நல்லா யாரு வச்சு இதெல்லாத்துக்கு காரணம் என்னண்டா, உங்களோட அன்றாட சாப்பாட்டுடைய சிஸ்டம் பிழையானதுனால உங்களோட மென்சஸ் வரக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்பட்டீங்க. சில பெண்களுக்கு 15 நாள் 10 நாள் 9 நாள் இப்படின்னு எல்லாம் கூடிய நாட்கள் வாரதுனால எப்ப பார்த்தாலும் படுக்கையில, எப்ப பார்த்தாலும் உடம்பு சோர்வேல, எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்ல, மோமெல்லாம் வாடி போயிட்டு, இப்படியான நிலைமை ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னண்டா, இதுதான் உங்களோட காரணம் உண்டு. ரூஹானி பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஏலும், அல்லது உடம்பு ரீதியாக நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுடைய சிஸ்டம் பிழையானதுனால. 3 நேரம் சாப்பாடு கிடையாது. உங்களுக்கு எப்ப பசி வருதோ, நல்லா விளங்கிக்கோங்க, எப்ப பசி வருதோ அப்ப சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட வாழ்க்கையில் இருந்த முறை இதுதான். பசி வந்தா சாப்பிடுவாங்க, பசி இல்லையா சாப்பிடாதீங்க. இரவு நேரத்துல லேட்டா சாப்பிடாதீங்க. இரவு நேரத்துல எவ்வளவு ஏர்லியா, எவ்வளவு நேர காலத்தோட உங்களுக்கு சாப்பிட இயலுமோ, கொஞ்சம் சாப்பிட இயலுமோ சாப்பிட்டுக்கோங்க. இரவு நேரத்துல சாப்பாட்ட எவ்வளவு குறைக்க இயலுமோ குறைங்க. தூங்குறதுக்கு 4 மணித்தியாலத்துக்கு முன்னால சாப்பிடுங்க. இத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நோய் இல்லா, முதலாவது இரவு சாப்பாடை விட்டுடுங்க. உங்களோட நோய் தானாக குணமாகும் இன்ஷா அல்லாஹ். இடுப்பு வலியா, கால் வலியா, மூட்டு வலியா, இதெல்லாம் உங்களுக்கு இரவுடைய சாப்பாடை நீங்க லேட்டா அதிகமா சாப்பிடுறது. அதனால நேர காலத்தோட லைட்டா உங்களோட சாப்பாடை ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி காலையில உங்களோட குளிப்பு நல்லா யாரு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தலசுத்து ஏற்படுது, ஒரு மாதிரியான நிலைமை உடம்புல ஏற்படுது, அடிக்கடி அடிக்கடி மேல ஸ்டீவன் இல்ல போற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பாருங்க, நீங்க எப்ப குளிக்கிறீங்கன்னு பாருங்க, குளிக்கிறது எப்ப. இன்னைக்கு அதிகமான பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு 12 மணி 12:30 1 மணிக்கு குளிக்க போறாங்க, 11 மணி 11:30 குளிக்க போறாங்க. இந்த குளிப்பு உங்களோட வாழ்க்கையில பெரிய பாதிப்பை உண்டாக்கும். யாது வச்சுக்கோங்க, பின்னால நிரந்தர நோயாளியாக நீங்க ஆகிடுவீங்க. தாஜத்துடைய நேரத்துல குளிங்க, மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கேலும் ஆரோக்கியமான நிலைமை உண்டாகும். அப்படி இல்லையா, தாஜத்துடைய நேரத்துல சிலவங்க சொல்றாங்க சளி பிரச்சனை அப்படின்னு சொல்லி. சளி பிரச்சனைக்கு காரணம் உங்களோட ஏனைய நேரத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய உங்களோட முறைகள் தான். சாப்பாடுடைய நேரத்துல அந்த கண்ட்ரோல் பண்ணாத சாப்பாடுகளும் சளியோட சம்பந்தப்பட்ட சாப்பாடுகளும் உங்களோட வாழ்க்கையில அந்த நிலைமையை உருவாக்கிக்கு. அதுக்கு நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரஞ்சீரகத்தை உங்களோட தலையில நீங்க பூசி வந்தீங்கன்னா முழுமையான முள்ள சளி இல்லாமல் பெய்த்துடும். பீனஸ் போன்ற நிலைமை ஏற்படும் இருந்திருந்தா அதுக்கு வேற தனியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மருத்துவத்தோட சம்பந்தப்பட்ட நீளமான அந்த தலையங்கங்கள், அதோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், அது நீளமான விடயங்கள், அதை நாங்க சரியான முள்ள அணையை கேட்டுக்கொள்வோமாக இருந்தா அது எங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியத்தை உண்டாகும். குளிப்பு வேலை நீங்க நேர காலத்தோட குளியுங்க, லேட்டாகி குளிக்காதீங்க. காலையில குளிக்கிறது தான் ஆக ஏற்றமானது, பின்னால குளிக்கிறது உங்களுக்கு விளைவுகளை உண்டாக்கும், உடல்ல இப்படியான நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மென்சசுடைய காலம், இன்னைக்கு அதிகமான பெண்கள் செய்யற ஒரு தவறு என்னண்டா, மென்சசுடைய காலத்துல எனக்கு சுபவு தொலை தேவையில்ல தானே, நான் வந்து எனக்கு தொழுகை இப்ப கடமை இல்லை தானே அப்படின்னு சொல்லி சுபவுடைய நேரத்துல படுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில விளைவை உண்டாக்கும்டா, உங்களோட வாழ்க்கையில முசீபத்தையும் வறுமையையும் உண்டாகும். நல்லா யோசிச்சோம், நீங்க சுபகுடிய நேரமாக இருச்சு, உங்களோட பாட்டுல படுத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு சுப தொழுக கடமை இல்லதானே மென்சஸ் தானேன்னு படுத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நேரத்துல சுபகுடிய நேரத்துல தூங்குறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி எவ்வளவு வேகமாக தண்ணி வருமோ அதை விட வேகமாக உங்களோட வீடுகள்ல வறுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால நீங்க அந்த நிலைமையிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. கால நேரத்தில் எழும்பி உங்களோட வேலை வேலைகளை நீங்க முடிச்சுட்டு அதுக்கு பின்னால சூரியன் உதயமானத்துக்கு பின்னால வேணும்டா உங்களுக்கு தூங்கிக் கொள்றதுக்கு ஏலும், ஆனா சுபவுடைய நேரத்துல தூங்காதீங்க. அதே மாதிரி கணவனோட ஒன்று கூட்டினத்துக்கு பின்னால குளிக்க சிரமமாக இருக்குதுண்டா அதேவோட அதே நிலைமையில தூங்கிடாதீங்க. அதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள், உடம்பு ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படுறது காரணமாக அமையும். குறைஞ்சது அதுல நாலு நிலைமைகள் இருக்குது. குளிக்கலும்டா குளிச்சு கொள்றது, ரெண்டாவது வுது செஞ்சு கொண்டு படுக்கிறது ஆக சிறந்தது, மூணாவது நாங்க எங்க உறுப்புகளை கழுவி கொண்டு படுக்கிறது, நாலாவது அப்படியே படுத்துட்டுறது, அப்படியே படுத்துடுறதுனால விதவிதமான நோய்கள் உண்டாவது காரணமாக அமையும். குறைஞ்சது நாங்க புது செஞ்சு கொண்டாவது மரம் நாங்க படுக்கைகளுக்கு போறது ஆக சிறந்த ஒரு நிலைமையாக இருக்குது. அதையும் நாங்க முக்கியமாக பேணிக் கொள்றது அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்குது. அதோட சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், உதாரணமாக உங்களுக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் மென்சஸ் வந்துருச்சு, வந்ததுக்கு பின்னால உங்களோட மென்சஸ் நின்றுடுது. எப்ப நிக்குதுண்டா, இரவு நேரத்துல நின்றுடுச்சு. நீங்க என்ன தெரியுமா யோசிக்கிறீங்க, காலையில ஆறுதலாக குளிச்சுட்டு நாங்க தொழுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இதனால உங்களோட இஷா தொழுக கதாவாகுது, உங்களோட சுபஹ் தொழுக கதாவாகுது. எத்தனையோ பெண்கள் இத சாதாரணமாக விட்டுடுறாங்க. நீங்க அந்த நேரத்துல மௌத்தாவினீங்கடா உங்களோட ரெண்டு தொழுக கலாவான நிலைமையில மௌத்தாகி தண்டனைக்குரிய நிலைமை உருவாகும். எப்ப சுத்தமாகுதோ அந்த நேரத்துல நீங்க குளிச்சு உங்களை சுத்தப்படுத்திக்கோங்க, சோம்பலுடைய நிலைமையில நீங்க இருக்காதீங்க. அதே மாதிரிதான் உதாரணமாக லோகருடைய நேரம் நீங்க சுத்தமாகிட்டீங்க, நீங்க நினைக்கிறீங்க அசர் வரையில எனக்கு நேரம் ஈகிதானே, நான் அசருக்கு கிட்ட வாங்கி குளிச்சுட்டு லோகரை தொழுதுட்டு அசரை தொழுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்துல உங்களுக்கு மவுத் வந்துருச்சுண்டா, லோகருடைய தொழுக கலாவான நிலைமையில தான் நீங்க மவுத்தா போயிடுவீங்க. ரொம்ப பயங்கரமான நிலைமை. அதனால நீங்க குளிச்சு அவசரமாக நீங்க சுத்தமான நிலைமைய நீங்க உண்டாக்கி கொள்றது அது எங்களுக்கு ஆக உசிதமான முக்கியமான விஷயமாக இருக்குது. இணையமான தாய்மார்களே சகோதரிகளே, அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, இந்த காலத்துல நாங்க மென்சசுடைய காலத்துல பாவிக்கக்கூடிய பேட் எழுதிக்கிறது, பேட். இந்த பேட் இந்த காலத்துல பல அதாவது ரிசர்ச்சல் இருக்குது எங்கட, அந்த பேட்கள்ல சில கெமிக்கல்கள் பாவிக்கிறாங்க. அந்த கெமிக்கல்கள்னால உங்களோட கற்ப பைய இன்னைக்கு சுருக்கிறதுக்குரிய நிலைமை ஏற்படும். அதனாலதான் நாங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று நாங்க வெளியாக்கி இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் இன்னும் ஒரு அஞ்சு வருடங்கள்ல கற்ப பைய வெளியில் எடுத்து போட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். இப்ப இருக்கக்கூடிய பஜார்ல எத்தனையோ வகையான பேட்கள், அதனால அதையும் நான் உங்களிடத்துல இடத்துல ஞாபகம் வந்ததால் நான் சொல்றேன், உங்களோட பேட்களை நீங்க பாவிக்கத்திலே டிரெக்டான முறையில் நீங்க பேட்டில பாவிக்காம ஒரு வேறொரு துணியை வச்சு நீங்க பாதுகாப்பான முறையில் அந்த பேட்டலை பாவீங்க. இன்னைக்கு இந்த பேட்டல்னாலேயே பலவிதமான நோய்கள் இன்றைக்கு சில பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. காரணம் என்னான்னு அந்த பேட்டல். அதனால அதுல நீங்க எவ்வளவு ஹை கிளாஸ் ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பாவிச்சாலும் அதுல இன்றைக்கு உள்ள சில கெமிக்கல்கள், அது பர்த் கண்ட்ரோலோட டீபாப்புலேஷனோட சம்பந்தப்பட்ட நீளமான தலையங்கம், அது என்ன நீளமான அதனுடைய விரிவான ரிசர்ச் இருக்குது. அதை விட்டு உங்களை பாதுகாத்துக்கோங்க. அந்த பேட்டலால உங்களோட கர்ப்ப பைக்கு எத்தனையோ விதமான பிரச்சனை உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும். அதனால அதுல நீங்க துணியை வச்சு அதை பாதுகாப்பான முறையில அதுல நீங்க அதாவது பாவிச்சு கொள்றது மிகவும் அதாவது முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இனியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதே மாதிரிதான் அதுக்கடுத்தது இந்த தலையங்கத்தோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அந்த தகவல் தான் நாங்க பார்த்தோம். அதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஹைலுடைய காலத்துல செய்யறதுக்கு கூடாத விடயங்கள் உங்களுக்கு இதோட சம்பந்தப்பட்டு பின்னால நிபாசுடைய அந்த ரத்தத்தோட சம்பந்தப்படக்கூடிய நேரத்துல அது வரும். நாங்க இப்ப இவ்வளவு நேரமும் ஹைலையும் இஸ்திஹாலா நோயுடைய ரத்தம் அதோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்க பார்த்தோம். அந்த ஹைலுடைய விடயத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னண்டா, நீங்க டேப்லெட் பாவிக்கிறது. இன்னைக்கு சில பெண்கள் நினைக்கிறாங்க நாங்க அதாவது மென்சஸ தடுத்துக் கொள்றதுக்காக வேண்டி டேப்லெட் பாவிக்கலுமா அப்படின்னு சொல்லி சில பெண்கள் கேட்பாங்க. டெப்லெட்ட பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி எப்பன்னு சொல்லி சொன்னா, ஒரு நம்பிக்கையான முஸ்லிம் உங்களோட வைத்திய ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க அதாவது இந்த டெப்லெட்ட பாவிக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் ஏற்பட மாட்டாது, எந்த பிரச்சனையும் ஏற்பட மாட்டாது, வேற எந்த ஒரு நோயும் ஏற்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்கடா, உங்களுக்கு முக்கியமான இபாதத்துக்களை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி மட்டும் அந்த டேப்லெட்ட உங்களுக்கு பாவிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. உதாரணமாக ஹஜ்ஜுடைய காலம், இப்ப நீங்க ஹஜ்ஜுக்கு போக போறீங்க, இடையில உங்களுக்கு மென்சஸ் வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்றால் நீங்க தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அல்லது இபாதத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு மென்சஸ் வந்துருச்சுன்னா அதோட உங்களோட அமல் எல்லாமே முடிஞ்சு போயிட்டுரும். மற்றது இல்ல, நீங்க ஈடுபடுவீங்க, ஆனா உங்களுக்கு அந்த மென்சஸ் வந்ததுனால அந்த நிலைமை உங்களுக்கு உங்களை விட்டு தப்பி போயிட்டுடும். உம்ராக்கு போறீங்க, மென்சஸ் வருது. இன்னைக்கு சிலவங்க உம்ரால தவாப்ல இருந்து கொண்டு போன் பண்றாங்க, அதுல நானும் வேண்ட மனைவி மீகுரம் தவாப்ல மென்சஸ் வந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது அப்படின்ட்டு. இப்ப என்ன செய்யறது, அவங்களோட கடமை அதோட முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால ஒன்றும் செய்யறதுக்கே இல்லாது மரம் வந்துதான் மரம் பெய்துதான் உம்ரா செய்யணும். என்றால் அது ஆரம்பத்தில் அதை விளங்கி தெளிவான முறையில் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளணும். அப்படியான இந்த சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி சில பெண்கள் கேட்பாங்க நோன்புடைய காலத்துல நாங்க டேப்லெட்ட பாவிக்கலுமா மென்சத்தை தடுத்துக் கொள்றதுக்காக வேண்டி அப்படின்னு. அதுலயும் அதே நிலைமை தான், நாங்க இப்பானியான இப்பாதத்துக்கள் விஷயம் நோம்ப பொறுத்த வரையில நாங்க டேப்லெட்ட பாவிக்காம ஈக்கிறது மிச்சம் நல்ல. என்றால் கூடிய நாட்கள் உதாரணமாக 9 நாள் 10 நாட்கள் நோன்பு விடுபடும் என்ற பயம் இருந்தால் மாத்திரம் நம்பிக்கையான டாக்டருடைய அட்வைஸின் மூலமாக நாங்க அதை பாவிச்சு கொள்றதுக்கு ஏழும். அப்படி இல்லை என்றால் நாங்க குறைஞ்ச நாட்கள் பாவிக்காம இருக்கிறது நல்லமே. என்றால் டேப்லெட்ட பாவிக்கிறதால உடம்புக்கு தீங்கு உண்டாகுமே தவிர எங்களுடைய ஹைல் மென்சஸ் இயற்கையாக வரக்கூடிய உண்டு, அதை நாங்க ஆர்டிபிஷியலாக தடுக்கக்கூடிய நேரத்துல உடல்ல நோய்கள் உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும். இது ஒரு நிர்பந்தமான நிலைமை. நான் இப்ப சொன்ன மாதிரி ஹஜ்ஜுடைய கடமை உம்ராவுடைய கடமை இது கட்டாயம் போகணும், அந்த நேரத்தில் எங்களுக்கு வேற வழி இல்லை, இப்படியான அந்த நிலைமைகள்ல நாங்க அதை பாவிக்கிறோம், நம்பிக்கையான டாக்டர் அனுமதியோட மட்டும் பாவிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நிலைமை ஒன்று இருக்குது. அப்படி இப்படின்டா இன்னைக்கு சில பெண்கள் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அதாவது வெளியில ஜொபுகளுக்கு போகக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்கடா, மென்சஸ் ஆரம்பிக்கிற காலத்துல ஒரு அதாவது ஒரு கருவியை போன்ற ஒன்று ஒரு ஒரு கருவி ஒன்று இருக்குது, அந்த கருவியை வச்சிடுறாங்க அவங்களுடைய அந்த பகுதியில் கருவியை வச்சதுமே அது முழு ரத்தத்தையுமே அப்படி உறிஞ்செடுத்துது. பட் 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட மாட்டாது. அது முழு அந்த ரத்தத்தையும் உறிஞ்சி அசித்தத்தையும் உறிஞ்சி எடுத்ததுக்கு பின்னால சுத்தமான ஒரு நிலைமைக்கு மாறிடுவாங்க. சுத்தமாக ஆகிடுமானா காலப்போக்கில் அதை நீங்க இயற்கைக்கு மாத்தமான ஒரு செயலில் ஈடுபட்டதுனால உங்களோட உடம்புல சொல்ல முடியாத பக்க பாடு விடிய விளைவுகள் ஏற்பட்டதுக்கு அது காரணமாக அமையும். அதனால அது மாதிரியான நீங்க இயற்கைக்கு மாத்தமான அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு மாத்தமான செயல்கள்ல நீங்க ஈடுபட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க வீணாக்கி கொள்ளாம இருக்கிறது சால தெரிஞ்சதாக இருக்குது. எனவே அந்த விஷயங்கள்ல நீங்க மிக முக்கியமாக கவனம் செலுத்தி அதுல உங்களுக்கு பாதுகாப்பை நீங்க உண்டாக்கிக்கோங்க கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே. அதே மாதிரிதான் நிஃபாசுடைய அந்த ரத்தத்தை பத்தி நாங்க பார்ப்போம். நிஃபாசுடைய அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது பிள்ளை பெற்றதுடன் சம்பந்தப்பட்ட சில இரத்தங்கள், பிள்ளை கிடைச்சதுக்கு பின்னால வெளியாகக்கூடிய அந்த இரத்தத்துக்கு தான் நிஃபாசுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு பெண் தன் வயிற்றுல குழந்தை உண்டாகி குழந்தை வெளியாக கூடிய நேரத்துல அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த இரத்தத்துக்கு நிஃபாசுடைய ரத்தம் என்பதாக சொல்லப்படும். பிள்ளை பெற்ற இரத்தம் நிஃபாஸ் வெளியாகிறது. பிள்ளை பெற்ற பிள்ளை பெற்றின் சந்தர்ப்பத்தில் வெளியாகும் இரத்தம் அது, அதாவது வேற இரத்தம் அது வரக்கூடிய நேரத்துல வந்ததுக்கு பின்னால வாரத்துக்கு தான் நாங்க சொல்றோம் நிஃபாசுடைய இரத்தம். அதே மாதிரி ரெண்டு புள்ள மூணு புள்ள பிரசவம் பெற்று எடுக்கிறாங்க, அப்ப அந்த நேரத்துல வருது, அந்த நேரத்துல அந்த வயிற்றுல குழந்தை இருக்குது, ஒன்னாவது குழந்தை வந்துருச்சு, ரெண்டாவது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, அப்ப ரத்தம் வந்து வந்துருச்சு, இந்த அதை நாங்க ஹைலுடைய ரத்தமாகத்தான் கணக்கெடுப்போம். ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை பூர்த்தியாக எல்லா குழந்தையும் வெளியானதுக்கு பின்னாலதான் நாங்க வந்து, அப்ப நீங்க வந்து அந்த மொத்தமாக உங்களோட எத்தனை குழந்தைகள் இருக்குதோ அந்த குழந்தைகள் வெளியில வந்ததுக்கு பின்னாலதான் அந்த நிஃபாசுடைய ரத்தம் வரும். அதுக்கு முன்னால நிஃபாசுடைய ரத்தம் இல்ல. அப்படி வரக்கூடிய ரத்தங்களை நாங்க ஹைலுடைய ரத்தமாகத்தான் அல்லது பாசுடைய ரத்தமாகத்தான் நாங்க கணக்கெடுப்போம். அதுக்குரிய ஆதாரத்தை தான் பின்னால நாங்க போட்டிருக்கிறோம். 11:30 முடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக வேகமாக சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். முக்கியமாக ஹைலோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். இது குழந்தை பிறந்ததுக்கு பின்னால பிள்ளை பெற்ற இரத்தம், கர்ப்பிணியின் கர்ப்பம் அது விழுகட்டியாக இருந்தாலும் முழுமையாக வெளிவந்து கர்ப்பப்பை காலியானதும் வெளியாகும் இரத்தம் தான் நிஃபாஸ் ஆகும். ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தா அல்லது விழுக்கட்டியாக இருக்குது, அந்த விழுக்கட்டி வெளியில வந்துருச்சு, அப்படி இல்லைன்னா ரத்த கட்டி அது வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்ததுக்கு பின்னாலே அது நிஃபாசுடைய ரத்தம் தான். புள்ள வரலே ரத்த கட்டிதானே வந்துச்சு, சத கட்டிதானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. வர்ப்பப்பையில ஏதோ ஒன்று இருந்துட்டு பூர்த்தியாக அது வெளியானதுக்கு பின்னால எந்த ரத்தம் வருதோ அதுக்கு நிஃபாசுடைய ரத்தம் தான் பேர். அந்த நிஃபாசுடைய ரத்தத்துக்கு குறைஞ்ச காலம் அதிகமான காலம், குறைந்தது ஒரு நொடி பொழுது நல்லா வச்சோம், அது பூர்த்தியா வந்து முழுமையா நின்றுடும். நடுத்தரமாக 40 நாட்கள் வரும். அப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா இப்படி மாறி மாறி வரும். அது 40 நாள் வாரத்துக்கு இடம்பாடிக்குது. கூடின காலம் 60 நாட்கள் தான். நாங்க ஹைல மாதவிடாயுடைய ஆக குறைஞ்சது ஒரு நாளை சொன்னோம், ஆக கூடினது 15 நாளை சொன்னோம். அதே மாதிரி நிஃபாசுடைய ரத்தம் ஆக குறைஞ்ச நேரம் பார்க்கக்கூடிய நேரத்தை ஒரு நொடி பொழுது மொத்தமா வெளியில வந்து சுத்தமாகிடுவா. ஆக கூடினது 60 நாட்கள். சில பெண்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க 40 நாட்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி. சில பெண்களுக்கு 2 நாள் வந்து பூர்த்தியா நின்றுடும், 3 நாள் வந்து பூர்த்தியா நின்றுடும். 40 நாட்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்ல, அது உங்களுக்கு தெரியும். பின்னால நான் சொல்லுவேன் அந்த ரத்தம் வந்து வெள்ள நிறம் வெளியாகும், அதோட புல்லா கம்ப்ளீட்டா சுத்தமாகிடுவா. இப்ப சில பெண்கள் பாக்குறது 40 நாட்கள் வரையில தொழாம நோம்பு பிடிக்காம ஆனா சுத்தமாவி நினைக்கிறாங்க 40 நாள் தான். அது தவறான ஒரு கருத்து. நடுத்தரமாக 40 நாள் வரையிலும், கூடினது 60 நாள் வரையிலும், ஆனா குறைஞ்சது குறைஞ்சது ஒரு நொடி பொழுது. 1 நாள் வரையிலும், 2 நாள் வரையிலும், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, பூர்த்தியா வந்து வெளியாகிறதுக்குரிய இடம்பாடு இருக்குது. அதை நல்ல தெளிவாக விளங்கிக்கோங்க. அந்த விஷயத்தை நிஃபாசை விட ஹைல் முன்னதாக அதனுடன் சேர்ந்து வந்தால் பிரசவத்துக்கு முன்னால் முன்னுள்ள இரத்தம் ஹைலாகவும் பின்னுள்ள இரத்தம் நிஃபாசாகவும் கணிக்கப்படும். அது நாங்கள் நேரத்தோட சொன்ன விஷயத்தை தான் இதுல போடப்பட்டிருக்கு. நிஃபாசை விட பின்னதாக வந்தால் இதில் சில நிலைமைகள் இருக்குது. நிஃபாஸ் ரத்தம் வருது, அதுக்கு பிறகு வருது என்றா அந்த இரத்தத்துக்கு வந்து, அதாவது நிஃபாஸ் வந்ததுக்கு வந்து கொண்டிருந்தால் இரத்தம் நின்று இரண்டாவது இரத்தம் 60 நாட்கள் முடிய முன்னர் வந்தால் இரண்டாவது அந்த இரத்தம் வரும் சுத்தமாக இருந்த காலத்தை பார்க்க வேண்டும். உன்னோட நிபாசுடைய ரத்தம் வந்துச்சு, அதுபோல பூர்த்தியா நின்றுச்சு. 60 நாட்களுக்கு முன்னால மறுவ ரத்தம் வர வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, 15 நாட்களுக்கு பின்னால வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, அது ஹைனுடைய ரத்தம் 15 நாட்களுக்கு முன்னால வந்துருச்சுன்னு சொன்னா அது நிபாசுடைய ரத்தம். அதுல தெளிவாக விளங்குவோம். ஆனா கூடுதல் 60 நாள் தான் வரையிலும், 60 நாட்களுக்கு பின்னால் ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வருது என்றால் அது நிபாசுடைய ரத்தம் அல்ல. நேரத்தோட நான் சொன்ன மாதிரி நோயுடைய ரத்தம். அவள் குளிச்சு சுத்தமாகி நோன்பு பிடிப்பாள், தொழுவாள், அந்த கடமைகள் அனைத்தையுமே அவள் நிறைவேற்றுவாள். அத நல்ல தெளிவான முறையில அதை விளங்கிக்கோங்க. அதே மாதிரிதான் ஹைல் நிபாஸ், அந்த அதோட அந்த ரத்தத்தோட ஹராம் ஆகக்கூடிய விடயங்கள், தொழுகிறது ஹராம், நோன்பு பிடிக்கிறது ஹராம், தவாப் செய்யறது ஹராம், குர்ஆன் ஓதுதல் ஹராம், குர்ஆனை தொடுவது, சுமப்பது, மஸ்ஜிதில் தரித்தல், இவை அனைத்தும் இந்த 6 விஷயங்களை நீங்க மறு தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 6 விடயங்களும் நாங்க செய்யறது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்குது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயம், குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை தொடுறது, குர்ஆனை சுமக்கிறது. இதை பத்தி இன்றைக்கு உங்களுக்கு தவறான ஒரு கருத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் இன்றைக்கு ரேடியோல வானொலியின் மூலமாக முஸ்லிம் நிகழ்ச்சி என்ற பெயர்ல சில பெண்களும் பேசுறாங்க, ஹைலுடைய காலத்துல அப்படி குர்ஆன் எல்லாம் போட தேவையில்ல, அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது, குர்ஆனை தொடையிலும் நல்லா குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை சுமக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை வழிகேட்டுல கொண்டு போறதுக்கு தவறான, அதாவது யஹூதி நசாராக்களுடைய கைகூலியலும் இன்றைக்கு அப்படி தவறான கருத்துக்களை இன்றைக்கு பெண்கள் ஈக்கிறாங்க. அவங்க ப்ரோக்ராம் செய்யறன்ற பெயர்ல உங்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் தெளிவான முறையில ஆதாரத்தோட உங்கள்கிட்ட சொல்றேன், அது மிக நீளமான பேசல், நீளமாக பேச வேண்டிய தலையங்கங்கள், இப்ப சுருக்கமான நேரத்துல சொல்ல முடியாது, சுருக்கமா விளங்கிக்கோங்கோ. அவங்க சொல்லக்கூடியவங்க உங்களை வழிகேட்டு அனுப்புறாங்க, தெளிவான ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். எங்களோட முழுமையான, அதாவது அந்த சல்லல்லாஹுவின் காலத்திலிருந்து இந்த காலம் வரையில வந்து எங்களோட உலமாக்கள் எங்களோட கிதாபுகள்ல தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த காலத்துல உங்களுக்கு குர்ஆனை ஓதுறது தட, குர்ஆனை சுமக்கிறது தட, குர்ஆனை பிடிக்கிறது தட, தொழுக போன்ற அவ்வளோ பெரிய அமல் உங்களை மௌத்துடைய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நினைவு மட்டும்தான் இருக்குது, அந்த நேரத்துல கூட தொழுகையை விடக்கூடாது. அப்படியான தொழுகையுடைய கடமையே அல்லாஹ் இதுல வானம் தொழுகிறது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு தொழுகையே கலாசையும் தேவையில்ல, தொழுகையே கலாசையும் தேவையில்ல, அந்த அளவு தொடர்ந்து உங்களுக்கு சரியத்துல இடம் தந்திருக்குது அப்படின்னா குர்ஆனுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் பராமுகமா அப்படியே விட்டு இருப்பானா? அதையும் எங்களுக்கு இஸ்லாம் தான் சொல்லுது. அந்த காலத்துல நீங்க செய்யக்கூடாது. இந்த குர்ஆன் புனிதமான ஒரு வேதம், அதுக்கு ஹதீஸ்ல இருக்குது, அது நீளமான அந்த தலையங்கங்கள், அதனால நீங்க அதுல எந்த விதமான தடமாற்றமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இது சம்பந்தமான தவறாக பேசினவங்களை நாங்க பகிரங்க தர்க்கத்துக்கு கூப்பிட்டு இதுவரையில் அவங்க வந்ததும் கிடையாது. அதனாலதான் நாங்க பகிரங்கமாக சொல்றோம், இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருங்க. யாருடைய குழப்பங்கள்ல மாட்டி அந்த குழப்பக்காரர்களோட சூழ்ச்சிகளுக்கு நீங்க ஆளாகிடாதீங்க. உங்களுக்கு அதுல நோம்ப நீங்க கலா செய்யணும், அது அநேகமாக தெரிஞ்ச விடயம், உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஹைல் நிபாசுடைய நாள் ஹராமாகும் விடயங்கள், உடலுறவு கணவனோட, அது நான் நேரத்தோட சொன்னேன். அதே மாதிரி ஆண் வந்து சுகம் அனுப்பிவிக்கிறதுக்கு மட்டும் ஏழும். அதே மாதிரி ஹைல் நிபாசுடைய அந்த வந்த வரக்கூடிய குளிக்க முன் கூடுமான விடயங்கள், குளிக்கிறதுக்கு முன்னால நோம்பு பிடிக்க ஏழும். இப்ப சுத்தமாகிட்டா, அதாவது ஹைல் வந்து நின்றுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவ இன்னும் குளிச்சு சுத்தமாக அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நோம்பு பிடிக்கலும். அதே மாதிரி தலா கொடுக்கிறவருக்கு தலா கொடுக்கோ, மேலும் மஸ்ஜிதுகளுக்குள்ளால செல்றதுக்கு அதுக்கு கருத்து முரண்பாடுகள் அதுல இருக்குது. ஆனா சுத்தமானதுக்கு பின்ன, சுத்தமானதுக்கு முன்னால ஹைல் வந்து நின்றுருச்சு, இப்ப நீங்க குளிக்கல்ல, அந்த நேரத்துல கணவனோட ஒன்று சேர்றது கூடாது. அதுல நீங்க சுத்தமாக எடுத்தான் ஒன்று சேரணும். நீங்க சுத்தமாகறதுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள், சிரமங்கள், நோய்கள் இருக்குது குளிக்கிறதுக்குண்டா, தயமம் செஞ்சு உங்களுக்கு சுத்தமாகி கொள்றதுக்கு உங்களுக்கு ஏழும். ஹைல் நிபாஸ் வரக்கூடிய அந்த காலங்களில் குளிக்க முன் கூடாத விடயங்கள் தொழுகிறது, அதே மாதிரி சுஜூதுகள் செய்யறது, தௌபா, குர்ஆன் ஓதுதல், அதை தொடுதல், எத்திகாப், மஸ்ஜிதில் தரித்தல், உடலுறவு கொள்றது, இது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி வேற வேற மதப்பில் சில சில கருத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னும் சில மிக முக்கியமான விஷயம் என்னடா, ஹைல் நிபாஸ் உள்ளதுடன் உடல் உறவு கொண்டால் அதுக்குரிய சட்டங்களை நான் உங்களுக்கு நேரத்தோட சொன்னேன், என்னென்ன முறையில நீங்க அதை செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இதோட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தா அதனுடைய கேள்விகள் இருந்தா உங்களுக்கு அனுப்புறது கேளும். அதே மாதிரி அதுல மிக்க முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு என்னண்டா, ஒரு பெண் வந்து லுஹருடைய நேரம் பிந்தி அசருடைய நேரத்துல சுத்தமாக ஆகிறாள், அதே மாதிரி மகரிபுடைய நேரம் பிந்தி இஷாவுடைய நேரத்துல சுத்தமாக ஆகிறாள். அப்ப அந்த வக்து பிந்திடுது, இஷாவுடைய நேரம் பிந்திடுது, மகரிபுடைய நேரம் பிந்திடுது, இங்கே லுஹருடைய நேரம் பிந்திடுது. அந்த நேரத்துல நீங்க லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழணுமா, மகரிபையும் இஷாவும் சேர்த்து தொழணுமா, இதுல பல கருத்து வேற்றுமையில் இருக்குது. அடிப்படை காரணம் என்னண்டா, நாங்க நினைக்கிறது அசருடைய நேரத்துல சுத்தமாகிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனா அசருக்கு முன்னால் உள்ள நேரத்திலேயே இவ சுத்தமாக ஆகிறதுக்கு இடம்பாடு இருக்குது. ஆனா நாங்க கணிக்கிறது என்னண்டா, அசருடைய நேரத்துக்கு பின்னால்தான் நாங்க சுத்தமாக ஆகினோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அசருடைய நேரத்துக்கு முன்னால சுத்தமாக ஆகிறதுக்குரிய இடம்பாடு அதிகமாக இருக்குது, இதனால நாங்க லுஹரையும் அசரையும் நாங்க சேர்த்து, அதாவது லுஹரையும் நாங்க கலா செய்யணும், அசரை நாங்க அதாவாக சொல்லுறதுக்கு ஏழும். அதே மாதிரி மகரிபுடைய நேரம் பிந்தி இஷாவுடைய நேரத்துக்கு பிறகு நாங்க அதாவது சுத்தமாக ஆகிறோம். ஆனா அதேமான உலமாக்கள் சொல்றாங்க மகரிபுடைய தொழுகையை நாங்க கலா செய்யணும், காரணம் என்னண்டால் இஷாவுடைய நேரத்துக்கு முன்னால நாங்க சுத்தமாக ஆகிறதுக்குரிய இடம்பாடு இருக்குது, அதிகமாக இஷாவுடைய நேரத்துக்கு முன்னாலும் சுத்தமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால அது எத்தேன் இல்லை, அது வந்து ஒரு எங்களை நன்னி தான், எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி நாங்க அந்த அந்த எந்த தொழுகைக்கு நேரத்துல நாங்க சுத்தமாக ஆகிறோமோ அதுக்கு முன்னால் உள்ள நேரத்துடைய தொழுகை என்னன்றதை நீங்க பாருங்க, அந்த தொழிலை நீங்க கலா செய்யறது ஆக ஏற்றம், அதுக்கு முன்னால் உள்ள தொழிலையில் உங்களுக்கு தேவையில்ல, அது சேர மாட்டாது. அந்த நேரத்துக்குரிய தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரத்தில் உள்ள தொழுகை, அசருடைய நேரத்தில் சுத்தமானால் அதுக்கு முன்னால் உள்ள நேரம் லுஹர், இஷாவுடைய நேரத்தில் சுத்தமானால் அதுக்கு முன்னால் உள்ள நேரம் மகரிப், அந்த ரெண்டு தொழுகைகளும் அசர லுஹர வந்து நீங்க கலா செய்யறது, இங்களை இஷாவுக்கு பின்னால சுத்தமானீங்கன்னு சொல்லி சொன்னால் மகரிபுடைய நேரத்தை நீங்க கலா செய்யறது, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பேணி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும், அது எங்களை ஒரு பக்குவத்துடைய அந்த ஒரு நிலைமையாக இருக்குது. அப்படி இருந்த வளமாக்கள் இடத்துல இஷாவுடைய நேரத்தில் சுத்தமானன்றது உங்களுக்கு யக்கீனா, நூத்து நூறு இப்பதான் நான் சுத்தமான என்ற நம்பிக்கை வந்துருச்சு என்றால் அதை மட்டும் நீங்க தொழுது கொண்டீங்க, அந்த அதாவாக நேர்ந்து தொழுகிறது அது பிரச்சனை இல்லை என்ற அந்த கருத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா உங்களுக்கு சுருக்கமான முறையில, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இடைப்பட்ட நேரங்கள் ஏதாவது அது சம்பந்தமான விஷயங்கள் ஏதும் ஏற்படுமாக இருந்தால் நம்பிக்கையான உலமாக்களிடத்துல உங்களோட மதுகப் சார்ந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இமாம் ஷாஃபி ரஹிமாமுல்லாவுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறோம், அது சம்பந்தமாக வேற ஹனபி மதுஹபோ ஹம்பலி மதுஹபோ மாலிக்கோட சம்பந்தப்பட்டவங்க இருந்தாண்டா அந்த மதுஹப் ரீதியாக எங்களுக்கு என்ன தெளிவு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த தெளிவு பிரகாரம் நாங்கள் அந்த விஷயங்களை செய்து கொள்வோமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாதத்துக்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாவால் பொருந்தி கொள்ளப்படக்கூடிய நிலைமையாக மாறி நாங்கள் இருவுலகிலும் ஈடேற்ற பெறக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹு தஆலா உண்டாக்கி தருவான். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, பொருந்திக் கொள்வானா, பேசின விடயங்களை தெளிவை சரியான உள்ள தெளிவை பெற்று நாங்கள் அமல் செய்யக்கூடிய அவங்களா அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. வாஸ்து தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.